الحمد لله الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون وقال أيضا يا أيها الذين آمنوا أوفوا بالعقود صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له وقال صلى الله عليه وسلم أيضا إذا ضجعت الأمانة فانتظر الساعة فقال أبو هريرة رضي الله تعالى عنه وما إضاعتها يا رسول الله قال صلى الله عليه وسلم إذا أسند الأمر إلى غير أهله فانتظر الساعة وقال صلى الله عليه وسلم أيضا لا تجتمع الأمانة والخيانة جميعا கண்ணியமான சகோதரர்களே நேயர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய சமூகத்துடைய ஒரு கேந்திர ஸ்தலமாக ஒரு மத்திய நிலையமாக சகல துறையிலும் இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மையமாக சுருக்கமாக சொல்லுகின்ற பொழுது இஸ்லாமியர்களின் உள்ளமாக இந்த குர்ஆனை அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இன்று மஸ்ஜிதுகளுடைய நிலைமை அதான் சொல்லப்படுகிறது, இக்காமத் சொல்லப்படுகிறது, தக்பீர் கட்டப்படுகிறது. மஸ்ஜிதுக்கு மிக அருகாமையில் நின்று கொண்டு குழுக்களாக சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மஸ்ஜிதுக்குள் வந்து அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு மனசு இடம் கொடுக்காத ஒரு நிலைமை எல்லா இடங்களிலும் பொதுவாக காண கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுடைய முக்கியத்துவம், மஸ்ஜிதுக்கு ஊர் மக்கள் செய்ய வேண்டிய பங்களிப்பு, மஸ்ஜிதுக்கு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் செய்ய வேண்டிய பங்களிப்பு, கடமைகள் பொறுப்புகள் இரண்டையும் நாம் விளங்காததுதான் இதற்கு பிரதானமான ஒரு காரணமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுடைய முக்கியத்துவத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவுடன் அதனுடைய முக்கியத்துவம் அந்த நிகழ்வில் வெளிப்படுகிறது. அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டில் தங்கியிருந்த நபி பக்கத்திலே ஒரு காணியை பார்க்கிறார்கள், ஒரு வெறும் பூமியை பார்க்கிறார்கள். அந்த இடத்திலே ஒரு மஸ்ஜிதை அமைப்பதற்கு திட்டம் போடுகிறார்கள், மஸ்ஜிதை அமைப்பதற்கு திட்டம் போடுகிறார்கள். தனக்கு சொந்த வீடு இல்லாத கட்டத்தில், தான் வேறொருவருடைய வீட்டில் தங்கியிருக்கும் நிலையில், தனக்கு வீடு கட்டுவதற்கு இடம் தேடாத அந்த நிலைமையில் அல்லாஹ்வுடைய வீட்டை கட்டுவதற்கு அவர்கள் சிந்தித்தார்கள் என்றால், மஸ்ஜிது தனக்கு வீடு இல்லாமல் இருப்பது சின்ன விடயம், ஊருக்கு மஸ்ஜித் இல்லாமல் இருப்பது அபாயம் என்பதை உணர்த்தினார்கள். நபி அவர்கள் எந்த நிலைமை, வெறும் கையோடு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது விலை பேசினார்கள், யாருடைய காணி? பொது சொத்து மஸ்ஜித், பொதுமக்கள் எல்லோருக்கும் அந்த மஸ்ஜிதிலே பங்களிப்பு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மஸ்ஜித் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் வழிகாட்டக்கூடிய இடம் அல்ல, இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் மஸ்ஜிதினூடாக சில வழிகாட்டல்கள் காட்டப்பட வேண்டும். இஸ்லாத்தை அவர்கள் மஸ்ஜிதிலிருந்துதான் விளங்க வேண்டும். அதுக்கு எத்தனை பேருடைய நிகழ்வு இருக்கிறது, நான் இன்ஷா அல்லாஹ் பின்னால் இணைப்பேன். சஹல் சுஹைல் என்ற இரண்டு சகோதரர்களுடைய காணி, அனாதைகள், அனாதைகளுடைய காணி தான் அந்த காணி. கூப்பிடுங்கள் இருவரையும், நீங்கள் இந்த காணியை எனக்கு விற்பீர்களா, நான் மஸ்ஜித் கட்ட வேண்டும். அனாதைகளுடைய சொத்து, ஏழைகளுடைய சொத்து, அல்லது வேறொரு நபருடைய சொத்து மஸ்ஜிதாக இருந்தாலும் ஒரு இன்ச் கூட மஸ்ஜிதுக்கு அவருடைய திருப்தி இல்லாமல் எடுக்க முடியாது, பறிக்க முடியாது. சொன்னார்கள், யார சொல்லல, மஸ்ஜிதுக்கா, லில்லா, அல்லாஹ்வுக்காக நாங்கள் அதை தானமாக தர்மமாக தருகிறோம், அன்பளிப்பாக தருகிறோம். இல்லை, அவர்கள் விரும்பி சொன்னார்கள், இல்லை, நான் பணம் கொடுத்து தான் வாங்குவேன். பணம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவர்கள் இரண்டு மனசோடு தான் அந்த பணத்தை வாங்கினார்கள். பணம் வாங்கிய தகவல் இவ்வளவுதான் என்று தெளிவாக கூறப்படாவிட்டாலும் அவர்கள் விருப்பம் இல்லை. நபி அவர்கள் பணம் கொடுத்து தான் அந்த பூமியை, காணியை வாங்கினார்கள். மஸ்ஜித் நபியுடைய அந்த அமலை ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் ஒரு ஊருக்கு தனக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், தங்க இடம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மஸ்ஜித் அவசியம் என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. அதை மையமாக வைத்துதான் நபி அவர்கள் ஏனைய சாதனைகளை சாதித்தார்கள், ஊரை ஒற்றுமைப்படுத்தினார்கள். ஒரு மஸ்ஜித் என்பது ஊரை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய இடமே தவிர அது இயக்க ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பிரியக்கூடிய இடம் அல்ல. ஒருவர் இங்கு மஸ்ஜித் கட்டுவது, அதற்கு எதிரானவர் மறுமுனையில் மஸ்ஜித் கட்டுவது என்பது அது பிரிவினையுடைய ஒரு வழியாக இருக்கும். கண்ணியமானவர்களே, எனவே இந்த மஸ்ஜித் பொதுவானது, மஸ்ஜிதிலே எல்லோருக்கும் பொதுவான விடயங்கள் அங்கு நடைபெற வேண்டும் என்பதை நபியவர்கள் மஸ்ஜித் நபவியினூடாக காட்டினார்கள். காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கல் வந்து கலட்டப்படுகிறது. இப்பொழுது உரிய இடத்தில் வைக்க வேண்டும். எல்லா கூட்டத்தினரும், பதவி ஆசை பிடித்தவர்கள், பதவி மோகம் பிடித்தவர்கள், சுய கௌரவத்தை எங்கும் விட்டு கொடுக்காத அந்த பிடிவாதம் உள்ள எல்லா கோத்திரத்துடைய தலைவர்களும் சபதமிட்டார்கள், நான் என்னுடைய கையால் தான் இந்த கல்லை வைக்க வேண்டும் என்று சிலர் பேசுவது போன்று, நான் தான் பிரதமதியாக வர வேண்டும், நான் தான் அடிக்கல் நாட்ட வேண்டும், நான் தான் திறப்பு விழாவை நடத்த வேண்டும் என்று பதவி மோகத்தை முன்னால் வைத்து பேசுகின்றவர்களுக்கு சிறந்த நிகழ்வாக இருக்கும். பேருக்கும் புகழுக்கும் விளம்பரத்துக்கும் தன்னுடைய முகத்தை காட்டிவிட்டு செல்கின்ற அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சிறந்த பாடம் அந்த நிகழ்வில் இருக்கிறது. ஒவ்வொரு தலைவரும் சொன்னார்கள், இரத்தத்தை முன்னால் வைத்துக் கொண்டு கோப்பையிலே பாத்திரத்திலே அதை அதிலே கையை அப்படியே மூழ்க வைத்து தாட்டி எடுத்துச் சொல்வார்கள், எனக்கு விட்டு தராவிட்டால் இந்த இரத்தம் உன்னுடைய கழுத்திலிருந்து ஓடும், நான் தான் கல்லை வைக்க வேண்டும். அந்த கௌரவம். கண்ணியமானவர்களே, சண்டை யுத்தமாக மாறப்போகிறது. காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் யுத்தம் வெடிக்க போகிறது, சண்டை ஏற்படுகிறது, கழுத்து தலைவிழப் போகிறது. இப்பொழுது ஒரு முதியவர் சொன்னார், அனுபவம் உள்ளவர், நிதானமான நடுநிலைமையானவர் சொன்னார், நீங்கள் சண்டை பிடிக்க வேண்டாம், இவர் வைத்தால் அவர் விரும்பவில்லை, அவர் வைத்தால் இவர் விரும்பவில்லை, நாம் ஒரு முடிவு செய்வோம், இப்பொழுது அந்த காபத்துல்லாவுடைய பிரதான வாயலால் யார் வருவாரோ அவர் செய்கின்ற முடிவை, எடுக்கின்ற முடிவை நாம் ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது அல்லாஹ் அனுப்பினான் முஹம்மத் என்ற வாலிபரை, நபித்துவம் கிடைக்க முன்னால் முஹம்மத் என்ற அஸ்ஸாதிகுல் அமீன், உண்மை நம்பிக்கை நாணயம், நம்பிக்கை நாணயம் உள்ள அந்த முஹம்மத் என்ற வாலிபர் வருகிறார். சொன்னார்கள், நல்ல முடிவு எடுத்திருக்கிறோம், நீங்களும் நம்பிக்கையானவர். கனிமன் மஸ்ஜிதுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பவர் நம்பிக்கையாளராக இருப்பார். நம்பிக்கை இல்லாதவர் மஸ்ஜிதை வைத்து குழப்பம் விளைவிப்பார், ஊரை பிரிப்பார், ஊருடைய ஒற்றுமையை கெடுப்பார். எனவே நம்பிக்கையாளர் சபை தான் இவருடைய பெயர். டிரஸ்டீஸ் என்றால் யார்? நம்பிக்கையாளர். டிரஸ்டி என்றால் யார்? நம்பிக்கையாளர். டிரஸ்ட் என்றால் என்ன? நம்பிக்கை. பேரே நம்பிக்கை, அதில் நம்பிக்கைக்கு மாற்றம் நடந்தால் அதற்கு எப்படி நம்பிக்கையாளர் சபை என்று சொல்வது? கண்ணியமானவர்களே, முஹம்மத் என்ற வாலிபர் வருகிறார், அமர்கிறார். இப்பொழுது என்ன விடயம்? எல்லோரும் பதவி, அந்த கௌரவத்தை அடைய ஆசை. கல்லை தூக்கிவே இப்ப அவ்வளவுதான், பேர் போக வேண்டும். புனர் நிர்மாணம் செய்த புது கட்டிடத்தை திறந்தவர் இந்த அமைச்சர் என்ற பெயருக்கு சிலர் தவிக்கிறார்களே, அவர்களுக்கு சிறந்த ஒரு பாடம். கண்ணியமான மஸ்ஜிதை வைத்து தன்னுடைய பெயரையும் புகழையும் செல்வாக்கையும் தன்னுடைய பதவியையும் தன்னுடைய தன்னுடைய சுய கௌரவத்தையும் உயர்த்த நாடுகின்றவர்கள் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு தகுதியற்றவர்கள். முஹம்மத் என்ற வாலிபர் சொன்னார், நீங்கள் ஒரு புடவையை கொண்டு வாருங்கள். ஒரு துணி கொண்டு வரப்பட்டது, கல்லை தூக்கி வைக்க சொன்னார்கள். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் எல்லா பக்கத்தாலும் பிடித்து தூக்குங்கள். மஸ்ஜித் என்பது பிரிந்த ஊரை சேர்க்கின்ற இடமே தவிர சேர்ந்த ஊரை பிரிப்பதல்ல. பத்து பத்து அடிக்கு ஒரு மஸ்ஜித் உருவாகும் என்றிருந்தால், ஒவ்வொரு குழுக்களும் தனக்கு தேவையான மஸ்ஜிதை கட்டுவார்கள் என்றிருந்தால் ஊரை பிரிக்கிறார்கள், ஊரை பிரிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, தூக்கு உயர்த்தினார்கள். இடம் வந்தவுடன் முஹம்மத் என்ற வாலிபர் எல்லோர் சார்பாகவும் கல்லை எடுத்து வைத்தார். இரத்தம் ஒரு துளி வடியவில்லை, ஒருவருடைய மனதும் உடையவில்லை. இத மஸ்ஜித், இத புனர் நிர்மாணம், இத மஸ்ஜிதுடைய ஒற்றுமையின் வித்து. அந்த அமைப்பிலே மஸ்ஜித் என்பது இன்று இந்த மஸ்ஜிதுடைய பேர் ரவாஹா. அது பெரும்பாலும் அது யாருடைய பேர் எனக்கு தெரியாது, ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு இப்ப அனுமதி இருக்கிறது, யாருடைய பேரும் வைக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு உரிய இடமாக அந்த அந்த பேர் வைக்கப்பட்ட நபர் ஒப்படைத்து விட வேண்டும். குடும்ப அந்த உரிமை கொண்டாட முடியாது மஸ்ஜிதில். அப்படி கொண்டாடப்பட்டால், உரிமை கொண்டாடப்பட்டால் அது மஸ்ஜிதாக இருக்க முடியாது, அது ஒரு பிரேயர் ஹால், அது தொழுமறை. மஸ்ஜித் என்ற பெயர் வர வேண்டும், நீங்கள் வக்ஃப் செய்ய வேண்டும். அதனால் கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் மஸ்ஜிதுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்தி விட்டார்கள் செயல் மூலம். அல்லாஹ் குர்ஆனில் மஸ்ஜித் யாருக்குரிய இடம், வன்னல் மசாஜித லில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பணிவான வேண்டுகோள், வெளியில் யாராவது சகோதரர்கள் நின்று கொண்டு ஆங்காங்கு இருந்து கொண்டிருந்தால், மஸ்ஜிதுக்குள் அமர்ந்தால், ரஹ்மத்துடைய மலக்குமாருடைய சூழலில் யாத்திகாவுடைய நீயத்தோடு இபாதத் செய்த நன்மையோடு ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு மறு தொழுகை எதிர்பார்ப்பவர் தொழுது கொண்டிருக்கிறார் என்ற அந்த நன்மையும் அடையலாம் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்குரியன, அல்லாஹ்வுக்குத்தான் அந்த இடத்திலே முழு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு குர்ஆன். ஃபலா தஜ்அலு மஅ அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வுடன் சேர்த்து நீங்கள் வேறு யாரையும் அங்கு வணங்க வேண்டாம், இபாதத்தை செய்ய வேண்டாம், அழைக்க வேண்டாம். என்னுடைய விளக்கத்தை நான் பேச தேவையில்லை, தெளிவாக இருக்கிற அல்லாஹ்வுக்குரியது. மஸ்ஜிதுகள் கட்டுகின்ற விடயங்கள், நான் கட்டிடத்தை முன்வைத்தேன், தேவைக்கு ஏற்றவாறு மஸ்ஜிதுகளை கட்டலாம், தடை இல்லை. மஸ்ஜிதை அலங்கரிப்பென்பது, மஸ்ஜிதுடைய அலங்கரிப்பென்பது வீண் விரயம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் அமைய வேண்டும். அல்லாஹ்வுடைய வீடுகளிலே அந்த வீடுகள் உயர்த்தி கட்டப்படுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான் என்பது ஆயத்து. ஆனால் அது ஆடம்பரமாக மாறினால் அது கியாமத்தினாலுடைய அடையாளம். மஸ்ஜிதை வைத்து இந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அந்த அல்லாஹ் வாசியை பார்த்து பெருமையாக பேசினால் கட்டடத்தை வைத்து அது கியாமத்தினாலுடைய அடையாளம். அவங்களுடைய மஸ்ஜிதில் சீமந்து தான் இருக்கிறது, எங்களுடைய மஸ்ஜிதில் டைல்ஸ் பிடித்திருக்கிறோம் என்று பெருமை பேசுவோமா? கியாமத்தினாலுடைய அடையாளத்தை பேசுகிறோம். அதே நேரம் மஸ்ஜிதுகள் கட்டப்படுகின்றன, எத்தனையோ சஃப்புகள் இருக்கின்றன, எத்தனையோ நபர்களுக்கு சொல்லலாம், இமாம் ஜமாத்துக்கு பூர்த்தியாக இரண்டு சஃப் இல்லையா? கியாமத்தினாலுடைய அடையாளம். மஸ்ஜிதுகள் செழிப்பாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும், நவீனமாக இருக்கும், அது பழங்கி கற்கள் பதிக்கப்படும், லட்சக்கணக்கில் பல்புகள் அதுக்கு லைட் செட்டிங் செய்யப்படும், அதுக்கு சவுண்ட் செட்டிங் செய்யப்படும், ஸ்பீக்கர்கள் பொருத்தப்படும், அழகான முகடு கட்டப்படும். அந்த அந்த முகடு, அந்த கூடாரம், அந்த மனாராவே, சில மஸ்ஜிதுகளுடைய மனாராவுடைய முழு செலவு 80 லட்சம் 1 கோடி என்று கட்டப்படும். தொழுகைக்கு ஒரு சப்பம் இருக்காதா? அந்த மஸ்ஜிதிலே அந்த மஸ்ஜித் நிர்வாகிகள் கியாமத்தினாலுடைய அடையாளத்தை ஹயாத்தாக்குகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நபியுடைய மஸ்ஜிதுடைய நிலைமை என்ன? இதில் 9வது ஆண்டு தான் லைட் லாம்ப் வைக்கப்பட்டது, வெளிச்சம் வைக்கப்பட்டது. பெரும்பாலும் சமீமுத்தாரிகள் எல்லாம் அது வரைக்கும் இருட்டு, மகரிபை தொழுதார்கள், இஷாவை தொழுதார்கள், ஃபஜ்ரை தொழுதார்கள், இருட்டிலே. கண்ணியமானவர்கள், இங்கு இருட்டாக இருக்கலாம், அவனுடைய அமல் மின்னும், இங்க இருக்கின்ற அமல் தான் இன்னும், இங்க பல்ப் பத்தலாம், நோன்பு காலத்திலே மஸ்ஜிதுக்கு வெளியிலும் பல்ப் போடலாம், கல்யாண வீடு போன்று. ஒரு அந்நிய சகோதரர் கேட்டிருக்கிறார், ஏன் உங்களுடைய காலத்தில் நோன்பிலே மஸ்ஜிதுகளிலே லைட் போடுகிறீர்கள் என்று. அது எங்களுடைய ஒரு மந்த புத்தி உள்ள ஒரு பதில் சொல்லியிருக்கிறார், மஸ்ஜிதை விளையாட்டாக எடுத்து இந்த மஸ்ஜிதுக்கும் அந்த மஸ்ஜிதுக்கும் கல்யாணம் என்று. தெளிவான விடையே, உண்மை நடந்த விடையே, நம்முடைய மடையர்கள் அப்படித்தான் விளங்கியிருக்கிறார்கள். பயில் பயம் போடுகிறோம் வெளியே. 24 மணி நேரம் அந்த கரண்ட்டுக்கு ஏன் வீங்குகிறேன்? எத்தனை பேர் தராவி சொல்கிறார்கள், எத்தனை பேர் யாச்சிக்காக இருந்தார்கள் நோம்பிலே, பல்பை வெளியில் போட்டு என்ன பயன்? இங்கு பல்ப் பத்தி அமல் நடக்காவிட்டால் இருட்டு, இங்கு இருட்டாக இருந்து அமல் நடந்தால் வெளிச்சம். மசியுடைய கட்டடத்தை நான் அத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். கட்டலாம், முன்னேற்றலாம், தேவை கேட்டவாறு ஆடம்பரமும் பெருமையும் புகழும் இல்லாமல். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக மஸ்ஜிதுடைய புனிதத்துவம், ஹொர்மத்துல் மஸ்ஜித் என்று அரபில் சொல்வார்கள், ஹொர்மத்துல் மஸ்ஜித் புனிதத்துவம். இந்த மஸ்ஜிதுடைய புனிதத்துவம் பேணப்படுகின்ற விடயத்தில் நாம் மிகவும் கீழ்த்தளத்துக்கு சென்று விட்டோம். முழு பிரச்சனைகளையும் சொந்த பிரச்சனைகளையும் இரண்டு பேர் பேசிக் கொள்வது மஸ்ஜிதுக்குள், சில தூசண வார்த்தைகளையும் மஸ்ஜிதுக்குள், சில மற்றவருடைய குறைகளும் மஸ்ஜிதுக்குள், ஊரில் இருக்கின்ற அவனுடைய முழு பலாய்களும் மஸ்ஜிதுக்குள் தான் பேசப்படுகின்றன. கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் என்பது எந்த அளவென்றால் இரண்டு பேர் சொந்த விடயங்களை பேசிய இரண்டு பேரை உமரலியலானவர்கள் கூப்பிட்டு எச்சரித்தார்கள். இரண்டு பேர் சத்தத்தை உயர்த்தி பேசினார்கள் என்று சண்டையும் சச்சரவும் விவாதமும் மஸ்ஜிதில் தான் நடக்கின்றன. மஸ்ஜிதில் தான் எந்த அளவென்றால் தான் கொல்ல வேண்டிய நபரை தேடி மஸ்ஜிதுக்கு வந்து மஸ்ஜிதில் கொள்கிறான். தன்னுடைய விரோதியை மஸ்ஜிதுக்கு வந்து கொண்டு விட்டு போகின்ற காலம். இன்றிலிருந்து 3 மாதங்கள் 4 மாதங்களுக்கு முன்னால் கிழக்கு மாகாணத்தில் ஒரு முக்கியமான முஸ்லிம் ஊரில் நிகழ்வு நடக்கவில்லை. அசம்பவத்துலேயே பின்னால் உன்னுடைய குடும்ப பிரச்சனை இருக்கும், உன்னுடைய பொருளாதார பிரச்சனை இருக்கும், உன்னுடைய பகை இருக்கும், விரோதம் இருக்கும், உனக்கு அல்லாஹ்வுடைய வீடா கிடைத்தது கொல்லுவதற்கு? நீ ஒரு முஸ்லிமா? அந்த அளவு மஸ்ஜித் கொலை செய்யும் இடமாக மாறிவிட்டது. மஸ்ஜித் கண்ணியமானவர்களே, கொலை நடக்கும் இடமாக மாறினால் வேற என்ன பேச வேண்டும்? இரண்டு பேர் சத்தத்தை உயர்த்தி பேசிய பொழுது உமர் அலி கூப்பிட்டார்கள், நீங்கள் எந்த ஏரியா சேர்ந்தவர்கள்? நாங்கள் வெளியில் உள்ளவர்கள், நாங்கள் வெளிப்பிரதேசம், பெரும்பாலும் தாய்ப்பை நினைக்கிறேன். நீங்கள் மதீனா வாசிகளாக இருந்திருந்தால் உங்கள் இருவருக்கும் தந்திருப்பேன் தண்டனை, அந்த தண்டனை கியாமத்து நாள் வரைக்கும் எல்லோருக்கும் படிப்பினையாக இருக்கும், யாரும் மஸ்ஜிதில் வீண் பேச்சு பேச மாட்டார்கள். உங்களை விடுகிறேன் வேற ஏரியா என்பதனால். எனவே கண்ணியமானவர்களை, இதில் இன்னொருடையம், நிர்வாகி நிர்வாகத்துக்கு, நிர்வாக தலைவருக்கு, நிர்வாக உறுப்பினர்களுக்கு ஊர் மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். நான் தெளிவாக 75% நான் பேச இருக்கின்ற தலைப்பு, எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு நிர்வாக ஒழுங்கு, நிர்வாகிகளுடைய பொறுப்புகள். 25% நிர்வாகத்துக்கு ஊர் மக்கள் செய்ய வேண்டிய ஒத்துழைப்பையும் நான் நினைக்காமல் பேசுவது பிரயோசனம் குறைந்ததாக இருக்கும். நிர்வாகத்துக்கு மாத்திரம் நான் புத்தி சொல்லிவிட்டு ஊர் மக்களை விட்டுவிட்டு சென்றால் வேறு விதமாக சிந்திக்க தோன்றும். எனவே ஊர் மக்கள் இந்த இரண்டு பேரும் உமர் அலியலானதான் மஸ்ஜிதுடைய பொறுப்பாக இருந்தார்கள், ஹலீஃபாவாக இருந்தார்கள். அந்த வார்த்தைக்கு விவாதம் புரியாமல் தலை குனிந்து சென்றார்கள். நீங்கள் எப்படி எங்களுடைய எங்களுக்கு தண்டனை தருவீர்கள்? நீங்கள் எப்படி எங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பீர்கள்? நீங்கள் எப்படி எங்களுக்கு எதிராக ஊரிலே இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நீங்கள் கள்ள நோட்டீஸ் அடிப்பதற்கு உரிமை கிடையாது. மஸ்ஜிதுடைய ஒரு சட்டம் இருக்கிறதா, ஊர் மக்கள் நீங்கள் கட்டுப்படத்தான் வேண்டும். நீங்களும் அந்த நிர்வாகத்துக்கு வந்தால்தான் அந்த 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 கஷ்டம் விளங்கும். உங்களுடைய தலைமைத்துவத்தில் ஒரு தவறு செய்யும் பொழுது, நீங்கள் தட்டி கேட்கின்ற பொழுது உங்களை தட்டி கேட்ட வருத்தம் அவருக்கும் இருக்கும், உரிமை இருக்கிறது. அந்த விடயத்தை அத்தோடு நிறுத்துகிறேன். மஸ்ஜிதுடைய சங்கையில், கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுடைய சங்கையில் ஆக குறைபாடு அந்த தொழுகையுடைய குறைபாடு. தொழுகையுடைய குறைபாடு, காலுக்கும் கைக்கும் மஸ்ஜித், தொழுகை கால் இல்லை. எவ்வளவு கவலைக்குரிய விடயம். மஸ்ஜித் என்றாலே பெயர் சுஜூது செய்யும் தலம், சுஜூது செய்யும் இடம். அதிலே சுஜூது நடக்காவிட்டால் எதற்கு மஸ்ஜித்? எதற்கு மஸ்ஜித்? கண்ணியமானவர்களே, ஆனால் மஸ்ஜிதுடைய பொறுப்பு, மஸ்ஜிதுடைய நிர்வாக பொறுப்பு என்பது பதவி அல்ல, பொறுப்பு. விசிட்டிங் கார்டு அடிப்பதற்கல்ல நிர்வாகம். சீஃப் ட்ரஸ்டி ஆஃப் மஸ்ஜித் ரவாஹா, ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் மஸ்ஜித் ரவாஹா, ட்ரெசரர் ஆஃப் மஸ்ஜித் ரவாஹா, இந்த விசிட்டிங் கார்டு அடித்து லெட்டர் ஹேட் அடிப்பதற்கல்ல, இது பொறுப்பு. இது தவறினால் நெருப்பு என்பது தமிழ் வார்த்தையாக இருந்தாலும் ஹதீஸுடைய சாராம்சம். சாராம்சம் அல் மக்ரு வல் ஹதீஅது வல் கியானது ஃபின்னார். சதிமோசம், மற்றவர்களுக்கு எதிராக குழி வெட்டுகின்ற பண்பு, மற்றவர்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுகின்ற பழக்கம், அமானித பொறுப்புகளிலே மோசடி செய்கின்ற மூன்றுமே நேரடியாக நரகத்துக்கு இட்டு செல்லும். மூன்றாவது விடயம் தான் ஹியானா, நம்பிக்கை மோசடி, அது நரகத்துக்கு கொண்டு செல்லும். பொறுப்பு தவறினால் நெருப்பு என்பதின் சாராம்சம். கனிமணர்களே, நெருப்பு நிர்வாகம் என்பது பொறுப்பே தவிர பதவி அல்ல. பதவி என்றெடுத்தால் மோசடி நடக்கும், ஊழல் நடக்கும். இன்று அமைச்சு பதவி ஊழல் நடக்கிறது, இன்று மண் பதவி ஊழல் நடக்கிறது. பதவியாக இருக்கின்ற இடத்தில் ஊழல் நடக்க சந்தர்ப்பம் இருக்கிறது, பொறுப்பாக எடுத்த இடத்தில் ஊழல் நடக்காது, ஏமாற்றம் நடக்காது, களவு நடக்காது, பொய் நடக்காது, வஞ்சகம் இருக்காது, அநீதி இருக்காது, எல்லோருக்கும் நீதி. என்னுடைய குடும்பத்துக்கும் ஒரு சட்டம் தான், என்னுடைய மாமாவுக்கும் ஒரு சட்டம் தான், என்னுடைய பெரியப்பாவுக்கும் ஒரு சட்டம் தான், என்னுடைய தம்பி தவறு செய்தாலும் அதே சட்டம் தான், என்னுடைய பிள்ளை செய்தாலும் அதே சட்டம் தான். மற்றவனுடைய குடும்பத்துக்கு எக்ஷன் எடுப்பது தன்னுடைய குடும்பத்துக்கு எக்ஷன் எடுக்கவில்லையா, நெருப்பு நரகம். நரகம் லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத் சரகத் லகதஅது யதஹா. ஹதீஸை பாருங்க, உலகத்துக்கே நிர்வாகம் இதுதான், நிர்வாக தலைவர் இப்படித்தான் நடக்க வேண்டும், நிர்வாக தலைவரிடம் இந்த அளவு நீதி இருக்க வேண்டும், நிர்வாக தலைவர் குடும்பத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க துணிச்சலாக செயல்பட வேண்டும், பின்வாங்க முடியாது என்பதற்கு ஒரு ஹதீஸை ஞாபகம் வையுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் தலை சிறந்த நிர்வாகி, சொன்னார்கள், முஹம்மதாகிய என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன். நிர்வாகியுடைய முதல் நிபந்தனை, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன். நிர்வாகத்துக்கு முதல் புத்திமதி. இது குடும்பத்தை பூசி மற்றவர்களை ஒதுக்கி நடப்பாரா, மோசடி செய்கிறார், நரகத்துக்கு தயாராகிறார். கனிமணர்களே, நிர்வாக தலைவரிடம் இருக்க வேண்டிய பண்புகளை, நிர்வாகிகளிடம் இருக்கின்ற பண்புகளை குர்ஆனில் அல்லாஹ் வர்ணிக்கிறான். அதோட இரண்டு கருத்தை உள்ளது. இன்னமா யாமுர் மசாஜிதல்லாஹ் என்ற ஆயத்திலே மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலா வ ஆத ஸகா வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, எதிர்காலத்தில் இந்த மஸ்ஜித் நிர்வாகத்தில் இடம் பிடிக்கலாம் என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய, அதெல்லாம் ஏற்பாடு, யாரும் வரலாம், எல்லோரும் கேட்போம். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள் நிர்வகிப்பவர்கள் என்றாலே இவர்கள் தான். செழிப்பாக்குவர்கள் என்ற கருத்தும் இருக்கிறது, நிர்வகிப்பவர்கள் என்ற கருத்தும் இருக்கிறது. மண் ஆமன பில்ல, ஈமான் இருக்க வேண்டும், உண்மையான ஈமான், நயவஞ்சகம் இருக்கக்கூடாது. ஈமான் எங்க இருக்குமோ நயவஞ்சகம் இருக்காது, ஈமான் எங்க இருக்குமோ பொய் இருக்காது, ஈமான் எங்க இருக்குமோ சுயநலம் இருக்காது, ஈமான் எங்க இருக்குமோ திருட்டுத்தனம் இருக்காது, ஈமான் எங்க இருக்குமோ அவர் ஊழல் செய்ய மாட்டார், மற்றவருடைய சொத்துக்களிலே சொந்த சொத்தை போன்று பாவிக்க மாட்டார். நிர்வாகிகளோ நிர்வாகம் அல்லாதவர்களோ நரகம் போவேன் நிறுத்தி விசாரிப்பான். ஒரு கருத்துப்படி அந்த ஹிஸ்ராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த பாலத்தில் நிறுத்தி விசாரிப்பான், பதில் சொல்லாவிட்டால் கீழே நரகம் இருக்கிறது, விழுவார். பாரிய பொருள் வந்தவர்கள் பயப்பட தேவையிலே, நம்மை பற்றி நமக்கு தெரியும், நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா, யார் என்ன சொன்னாலும். இதற்கு முன்னால் நிர்வாகத்தில் இருந்தவர்களும் சில வேளை குறை சொல்லப்படலாம், அது உலக நடைமுறை. லிகுல்லி ஹசனின் ஆயிபுன், அரபு பழமொழி, அரபில் ஒரு பழமொழி இருக்கிறது, லிகுல்லி ஹசனின் ஆயிபுன், ஒவ்வொரு நல்ல விடயத்தையும் குறை சொல்பவன் இருக்கிறான், அவன் நலவு பார்ப்பதே கிடையாது. இத்தனை மஸ்ஜிதை உருவாக்கி இந்த இடத்துல ஒரு மஸ்ஜிதுக்கு காணி கொடுத்து தன்னுடைய மீன்களை வித்து பணம் கொடுத்து மீனவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். இந்த மஸ்ஜித் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க பல பல நபர்கள் வீடு வீடாக சென்று பாடுபட்டிருக்கிறார்கள். அப்படியானவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு வாக்குவாதம், ஒரு கருத்து வேறுபாடின் மூலம் நிர்வாகத்திலிருந்து ஒதுங்கினால் அவர்கள் திருடர்கள் என்ற மனப்பாங்கு யாருக்கும் வரக்கூடாது. சிலவேளை அவர்கள் இதைவிட சிறந்த முறையில் செய்திருக்கலாம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. வெளிப்படையாக தவறு நடக்கிறதா, தட்டி கேட்கலாம், சுட்டி காட்டலாம், நிதானமாக யாரிடம் பேசாமல் அவரிடம் கேட்கலாம். அவரை பற்றி நாம் பொய் பேசி அது அபாண்டமாக இருந்தால், நம்முடைய எண்ணத்தின்படி பேசினால், அது ஜீபத் புறமாக இருந்தால், அவருடைய மாமிசத்தை அவர் மரணித்த பின்பு தின்கிறோம். மையத்தை சாப்பிட யாரும் விரும்ப மாட்டோம், செத்த கோழியை கூட தின்ன விரும்ப மாட்டோம். செத்த மாட்டை யாராவது அறுத்து குர்பான் கொடுத்து விட்டால் அவனை ஜெயிலுக்கு அனுப்பத்தான் முயற்சி செய்வோம். மனித மாமிசத்தை எப்படி நாம் சாப்பிடுவது? என கண்ணியமானவர்களை, யாரை பற்றியும் குறை பேச முன்னர் அவர்களுடைய யதார்த்தத்தை, உண்மை நிலையை நினைவில் கொண்டுதான் பேச வேண்டும். மன் ஆமன பில்லா வல்யோம் ஆகர் அகாம சலா, முக்கியமான விடயம். மாதாந்தம் நடக்கின்ற நிர்வாக கூட்டத்துக்கு வந்து கட்டளை தளபதி போன்று கட்டளை பிறப்பித்து விட்டு தொழுகையுடைய வாடையும் இல்லாதவர்கள், நிர்வாகத்துக்கு அருகதை அற்றவர்கள், தகுதி அற்றவர்கள். தொழுகை இல்லாதவன் மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கு அணுவளவும் தகுதி அற்றவன், அணுவளவும் தகுதி அற்றவன், தொழுகை இல்லாதவன். அப்படியானவர்கள் சண்டித்தனத்திலே குழுக்களை சேர்த்து மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை புரட்டி எதிர்கட்சி போன்று உருவாகி மஸ்ஜிதை புரட்டுவதற்கு தயாராகின்றார்களா? நயவஞ்சகர்கள் போன்றுதான் தயாராகிறார்கள். ஈமான் இல்லாதவர்கள் எப்படி நிர்வாகத்துக்குள் வர முடியும்? தொழுகை இல்லாதவர்கள் எப்படி நிர்வாகத்துக்குள் வர முடியும்? தான் தொழுகை இல்லாமல் நிர்வாகத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நரகத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறார், நரகத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறார், அந்த பதவி நரகத்துக்கு அட்வான்ஸ். தொழுகை இல்லாமல் நிர்வாகத்தில் இருந்தால் எங்கு சொர்க்கம்? கண்ணியமானவர்களே, அகாம சலா, தொழக்கூடியவர், தொழுகை நிலைநாட்டுவர், என்ன எங்கும் தொழுகை விடாதவர், பஜார் நேரத்திலும் தொழுகையில் பேணுதல், வியாபாரத்திலும் தொழுகையில் பேணுதல், நோயிலும் தொழுகையில் பேணுதல், எந்த பிரயாணமா தொழுகையில் பேணுதல். ஜும்மாவுக்கு மாத்திரம் வருபவர் அல்ல, நிர்வாக கூட்டம் நடக்கின்ற தொழுகைக்கு மாத்திரம் இமாம் ஜமாத்துக்கு வருபவர், தகுதி அற்றவர். கண்ணியமானவர்கள், பணம் இருக்கிறதா, சொந்த பணம் இருக்கிறதா, ஜகாத்து கடமையா, ஜகாத்தை கொடுக்க வேண்டும். சொந்த பணத்திலே ஜகாத்தை கொடுக்காதவர் மஸ்ஜித் பணத்தை திருடுவதில் சந்தேகம் இல்லை. ஏழைகளுடைய, அநாதைகளுடைய, விதவைகளுடைய ஜகாத்து பணத்தை கொடுக்காதவர் மஸ்ஜிதுடைய பொருளை திருடுவதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அதனால தான் நல்லா சொல்கிறான், ஜக்காத்தை, சொந்த பணத்தில் ஜக்காத்து கொடுக்கின்ற பக்குவம் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, வளம் யக்ஷ இல்லல்லாஹ், எவனுக்கும், எந்த அமைச்சருக்கும், எந்த மந்திரிக்கும், எந்த சண்டியனுக்கும், எந்த பெரிய ஒரு என்ன கொலைகாரனுக்கும் பயப்படாத தைரியசாலிகள் வர வேண்டும். கொஞ்சம் அதட்டினால் சந்தா பணத்தை வாங்காமல் ஓடி வருகின்றவராக இருக்கக்கூடாது. அதட்டினாலும் நீங்கள் சந்தா தரத்தான் வேண்டும் என்று யுத்தம் செய்வதல்ல, அவர்கள் தரவில்லை என்ற லிஸ்டிலே பெயர் போடப்பட வேண்டும். அதற்கு தீவிர போக்கில் கேட்பதல்ல. அபுபக்கர் ரலியல்லாஹுவர்கள், நபி அவர்களுக்கு பின்னால் கலீஃபா பொறுப்பு எடுத்தவர்கள், கண்ணியமானவர்களே, சிலர் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் ஜக்காத் தரமாட்டோம், நபி அவர்கள் மௌத்து, ஜக்காத்து மௌத்து, ஜக்காத் தரமாட்டோம், நபிக்கு மட்டும்தான் கொடுப்போம், நபி மௌத்து. அபுபக்கர் என்ன சொன்னார்கள், லவ் மனஊனி இக்கால பஈரின் லகாத்தல்துஹும் அலை. இது ஜக்காத்துடையது, சண்டை விடையது, சண்டை பிடிப்பதற்கு எடுக்க முடியாது ஜக்காத். கண்ணியமானவர்களே, எனக்கு ஜக்காத் தரக்கூடியவர்கள் நபியுடைய காலத்திலே ஜக்காத் ஒட்டகத்தை, ஜக்காத்துடைய அந்த ஆட்டை, ஜக்காத்துடைய மாட்டை கொடுக்கும் பொழுது கழுத்தில் கட்டிய கயிறோடு அல்லது மூக்கணாங்கயிறோடு கொடுப்பவர்கள் என்னிடம் ஜக்காத் தரும் பொழுது மூக்கணாங்கயிறை, கழுத்தின் கயிறை அல்லது மிருகம் கட்டப்பட்ட கயிறை கலட்டிவிட்டு தந்தாலும் அந்த கயிறை தராததற்கு போர் தொடுப்பேன். தைரியம், தைரியம் வேண்டும், எவனுக்கும் பயப்படாத தைரியம். அப்படிப்பட்டவர்கள் தான் இங்கு வர வேண்டும். ஏன், என்னுடைய வீடு அல்ல மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வீடு. அங்கு அப்துல் முத்தலிப், அபிரஹாவுடைய படை வருகிறது, யானைப்படை தாக்க வருகிறார்கள். கனிமனுளை அந்த இடத்தில் ஓடி ஒளியாமல், யானைப்படை என்று பயந்து ஒளியாமல் முன்னால் வந்து படை தளபதியிடம் வந்து, என்ன விடயம், என்னுடைய ஒட்டகத்தை நீ பறித்திருக்கிறாய், என்னுடைய ஒட்டகத்தை கேட்க வந்தேன், என்னுடைய ஒட்டகத்தை, ஒட்டகங்களை தா, மஸ்ஜிதை அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீட்டை பாதுகாப்பான், இன்னலில் பைத்த ரப்பன் சயஹ்மி, காபத்துல்லாவுக்கு அல்லாஹ் ஒருவர் சொந்தக்காரன் இருக்கிறான், அவன் உங்களை அழித்து இந்த மஸ்ஜிதை பாதுகாப்பான். அந்த நேரத்தில் அவர் தைரியமாக முன் வந்து ஒரு சவாலை விட்டு சென்றார், ஏழு மண்டல் கை வைத்து பார் என்ற வார்த்தையை சூசகமாக சொன்னார். மஸ்ஜிதுக்கு ஏழு மன்றால் கல்லடித்து பார், மஸ்ஜிதுக்கு ஏழு மன்றால் கண்ணியமான, மஸ்ஜிதுக்கு ஒரு பிரச்சனையா? நிர்வாக தலைவர், செயலாளர், பொருளாளர், உபதலைவர், நிர்வாக உறுப்பினர்கள் தான் முதலில் அந்த இடத்தில் இறங்க வேண்டும். போனை ஓ பண்ணி விட்டு தூங்குபவர் அல்ல மஸ்ஜித் தலைவர், போனை ஓ பண்ணி விட்டு இருப்பவர் அல்ல செயலாளர் என்று சில சில சமூக தலைமைகள் செய்வது போன்றும், எந்த தலைமை என்று தெளிவாக சொல்லாமல் இருப்பது அவர்களுக்கு கௌரவமாக இருக்கும். சும்மா சமூகத்துக்கு பிரச்சனையா? வெளிநாட்டில் சென்று செவன் ஸ்டார் ஹோட்டலிலே தூக்கம். சமூகத்துக்கு பிரச்சனையா? விசா கையில் இருக்கிற டிக்கெட்டை உடனே போட்டு துபாயிலும் கட்டாரிலும் சுற்றுலா பயணம், அல்லது இங்கிரு நாட்டில் இருந்தாலும் போன் ஆஃப், செயலாளரும் ஆன்சர் இல்லை, பிரச்சனை எல்லாம் முடிந்து மீடியாக்களையும் கூட்டிக் கொண்டு வந்து அன்றைய நாள் செய்தியிலே ஹாட்லைனாக ஹாட் நியூஸாக பிரேக்கிங் நியூஸாக போடுவதற்கு அந்த இடத்தில் பார்வையிட்டார் என்ற பெயருக்கு சில மீடியாக்களையும் கூட்டிக் கொண்டு வந்து ஷோ காட்டுகின்ற அந்த பகத்துள்ளவர்கள், வெளிப்பகத்துள்ளவர்கள், பிரபல்யத்தை விரும்பக்கூடியவர்கள் மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு தகுதி அற்றவர்கள். அவர்கள் அமைச்சு பொறுப்புக்கு மந்திரி பொறுப்புக்கு தகுதி இருக்கலாம், மஸ்ஜிதுடைய பொறுப்புக்கு அருகதை அற்றவர்கள். சொல்லி முடித்து விட்டேன். கண்ணியமானவர்களே, நீங்கள் கட்டிக் கொடுக்கின்ற கயிறை தராவிட்டாலும் யுத்தம் செய்வேன். அபுபக்கர் இது அந்த தகுதி அல்லாஹ் சொல்லுகின்ற விடயம். அதை அத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் நிர்வாகிகளிடம் அடுத்து இருக்க வேண்டிய பண்பு எல்லோருடனும், ஊரில் இருக்கின்ற எல்லோருடனும் ஒத்துப்போகின்ற பண்பு. ஊரில் இருக்கின்ற கூலி தொழில் செய்கின்றவரும் அவருடைய பார்வையில் சமம்தான், ஊரில் இருக்கின்ற கோடீஸ்வரரும் அவருடைய பார்வையில் சமம், ஊரில் இருக்கின்ற மடையனும் சமம்தான், ஊரில் இருக்கின்ற கலாநிதியும் சமம்தான், ஊரில் ஐந்தாம் ஆண்டு ஃபெயில் ஆகியவரும் சமம்தான், கலாநிதி பட்டம் வாங்கியவரும் அவருடைய பார்வையில் சமம். அவருக்கு ஒரு சட்டம், இவருக்கு ஒரு சட்டம் அல்ல. அவருடைய மையத்துக்கு போவது இவருடைய மையத்துக்கு போவதில்லை, சரி வராது தலைமைத்துவத்துக்கு. எல்லோருடைய மையத்திலும் மஸ்ஜித் நிர்வாகிகள் முன்வரிசையில் இருக்க வேண்டும். நபி அவர்கள் முன்வரிசையில் இருந்தார்கள், முனாஃபிக்குகளுடைய மையத்தை தவிர. அப்படி இருந்தும் நல்ல தடுத்ததன் பின்னர் தான் போகவில்லை, தடுக்க முன்னர் முனாஃபிக்குகளின் தலைவனுக்கே மையத்தை தொழுவிக்க போய்விட்டார்கள். முனாஃபிக்குன் தலைவனுக்கு அந்த அளவு ஊரோடு ஒற்றுமை. கட்சி அரசியல் மஸ்ஜித் சாரக்கூடாது. அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் மஸ்ஜிதுகளுக்கு சேவை செய்யலாம், மஸ்ஜிதிலே தன்னுடைய பொறுப்புகளை செய்யலாம், பொதுவாக செய்யலாம், தன்னுடைய கட்சி சார்ந்த விடயங்களை சாதிக்க முனையக்கூடாது. கட்சி சார்ந்த விடயங்களை இந்த மஸ்ஜிதினூடாக சாதிக்க நினைத்தால் யாரையாவது தேர்தல் காலங்களிலே ஒரு பேச்சாளரை கொண்டு வந்து தன்னுடைய கட்சிக்கு சார்பாக பேசுவதற்கு தயாரிப்பார் என்றால் அவர் நரகத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறார். அரசியல்வாதிகள் மஸ்ஜிதுக்கு சேவை செய்யலாம், மஸ்ஜிதை அரசியலாக மாற்றக்கூடாது. கருத்தை நிதானமாக விளங்க வேண்டும், சிலர்கள் தவறாக விளங்கலாம். அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் மஸ்ஜிதில் தாராளமாக எந்த பொறுப்பிலும் இருக்கலாம், அவர்களுடைய அரசியலுக்கு தளமாக இதை பாவிப்பதுதான் மோசடி. அப்படி மோசடியா அது கியாமத்தினுடைய அடையாளம், அது நரக நெருப்புக்குரிய செயல். என்ன கண்ணியமானவர்களே, இந்த மஸ்ஜிதை எந்த துறையில் உள்ளவர்களும் தன்னுடைய துறைக்கு மாத்திரம் பாவிக்க முடியாது, வியாபாரிகள் வியாபாரத்துக்கு பாவிக்க முடியாது. உதாரணம் சொல்கிறேன், ஒரு ஈத்தம்பள வியாபாரி, ஹோல்சேல் வியாபாரி, வெளிநாட்டில் ஈத்தம்பளம் வர வைக்கின்ற தருவிக்கின்ற ஒரு இம்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நிர்வாகி ஈத்தம்பளத்துடைய சிறப்பை பற்றி ஜும்மா ஓதுங்கள் என்று சொல்வது மோசடி. உதாரணமாக ஒரு தொப்பி வியாபாரி அந்த கிழமை ஜும்மாவுக்கு வருகின்ற ஹத்தீபிடம் தொப்பியுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுங்கள் என்று சொல்வது சுயநலம். நிர்வாகத்திலிருந்து கொண்டும், நிர்வாகத்தில் மாத்திரமல்ல வெளியிலிருந்து கொண்டும், இதெல்லாம் பயான் ரீதியான சுயநலங்கள். கண்ணியமானவர்களே, சுயநலத்துக்கும் அரசியலுக்கும் கௌரவத்துக்கும் இந்த மஸ்ஜிதை பாவிக்க முடியாது. இது முதலாவது உடைய கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு முன்மாதிரி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீஃபாக்கள். நான் சொல்லிக் கொண்டு வருகின்ற விட எல்லோரோடும் ஒத்துப்போகின்ற பண்பு. நபி அவருடைய பண்பு என்ன? அபூபக்கர் பணக்காரர் அவருடைய வீட்டுக்கும் சென்றார்கள். இன்னும் ஒரு சம்பவம் கண்ணியமானவர்களே, அபூபக்கர் பணக்காரர் அவருடைய வீட்டுக்கும் சென்றார்கள். அதே போன்று அந்த ஒரு ஹதீஸில் நபி சொன்னார்கள், எனக்கு ஒருவர் ஒரு விருந்து போடுகிறார், ஒரு ஏழை மனிதர் விருந்து போடுகிறார், அவர் சமைத்து வைத்த கறி தனி முள்ளு, அவருக்கு முள்ளுத்தான் வாங்க வசதி இருக்கிறது. கிரா என்ற வார்த்தை, குரா அல்லது கிரா என்ற வார்த்தை தெரியுமா? முள்ளு கூட சதை குறைவு, முள்ளு கூட சதை குறைவு. இதுதான் ஆக்கி வைத்தனை கூப்பிட்டாலும் அந்த குடிசைக்கு சென்று நான் சாப்பிட்டு விட்டு வருவேன். பணக்கார கல்யாணத்துக்குத்தான் நிர்வாகிகள் எல்லாம் முதல் வரிசையில், ஏழை கல்யாணத்துக்கு சொன்னாலும் போக மாட்டீர்களா? உங்களிடம் ஈமானே இல்லை, நீங்கள் நிர்வாகத்துக்கு வந்தது கியாமத்தினுடைய அடையாளம். ஏழையும் பணக்காரனுடைய பார்வையில் சமம். பணக்கார மையத்தை முண்டி அடித்துக் கொண்டு தூக்க தயார், குளிப்பாட்ட தயார், ஏழையுடைய மையத்தை வீட்டை எட்டிப்பாக்க தயார் இல்லையா? நீங்கள் நிர்வாகத்துக்கு தகுதி இல்லாதவர்கள். சமத்துவம், நீதி, நேர்மை நபி அவர்கள் முன்மாதிரி. கண்ணியமானவர்களே, அடுத்ததாக நிர்வாகிகளிடம் நல்ல குணங்கள் இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும். மஸ்ஜிதுடைய வேலைகளை தானும் இறங்கி செய்ய வேண்டும். மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் தலைவருடைய துப தலைவருடைய செயலாளருடைய பொருளாளருடைய தலையில் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு கூட்டத்துக்கு மாத்திரம் வந்து அங்கிருக்கின்ற கூட்டத்தை முடித்துவிட்டு சட்டங்களை எழுதிவிட்டு போகின்றவர்கள் அல்ல. எல்லோரும் மஸ்ஜிதுடைய சார்ந்த விடயங்களிலே தான் அந்த ஃபீல்டில் அந்த களத்தில் இறங்க வேண்டும். அதற்கு சிறந்த உதாரணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்களுக்கு சாபாக்கள் வேலை செய்ய விடுவார்களா? வேர்வையை விட்டு வைக்கவில்லை, பொது செய்கின்ற தண்ணீரை விட்டு வைக்கவில்லை. நபியவர்கள் குத்தி கொடுத்த ரத்தத்தை புதைக்காமல் குடித்த சஹாபாக்கள் நபியவர்களுக்கு வேலை செய்ய விடுவார்களா? அப்படி இருந்தும் நபியவர்கள் நிர்வாக தலைவர் வேலை செய்தார். என்ன வேலை? மஸ்ஜித் நபவி கட்டப்படுகிறது. இன்னும் ஒரு கருத்துப்படி குபா மஸ்ஜித் கட்டப்படும் பொழுது நபியவர்கள் தன்னுடைய கையால் தன்னுடைய தோளில் அந்த பில்டிங் கட்டப்படுகின்ற பொழுது கற்களை சுமந்து வேலை செய்தார்கள். கௌரவ குறைவா? அல்லாவுடைய மசிதிக்கு வேலை செய்வது என்ன கேவலமா? அல்லாவுடைய மசிதிக்கு சீமந்து பேக்கை தூக்குவது கேவலமா? அல்லாவுடைய மசிதியை சிரமதான பதி செய்வது கேவலமா? நபியவர்கள் கேவலப்பட்டார்களா? செய்து நிர்வாக தலைவராக இருக்கலாம், செயலாளர், அவர் பெரிய பணக்காரராக இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், அவர் லோயரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், ஏன் அமைச்சராக இருக்கலாம், ஒரு ஒரு அரசியல் துறையில் ஒரு பொறுப்பாக இருக்கலாம், 1000 பேருக்கு ஒரு முதலாளியாக இருக்கலாம், மசிதிலே பணிவு வேண்டும். அங்கே ஊழியர்களுக்கு காட்டுகின்ற உரிமையை மஸ்ஜித் சார்ந்த ஊழியர்களிடம் காட்டக்கூடாது. மஸ்ஜித்தில் இருக்கின்ற இமாமையும் முஅத்தினையும் அடக்கி ஆள்கின்ற பண்புள்ளவர் நிர்வாகத்துக்கு தகுதியற்றவர். மனதை உடைப்பவர் நிர்வாகத்துக்கு தகுதியற்றவர். இமாம் ஒன்றை எடுக்கப்படுகின்ற பாடு நிர்வாகத்தினருக்கு தெரியும். எடுத்த இமாமை வைக்க தெரியாதவர் நிறுவாகத்தில் தகுதியற்றவர். சிறு சிறு பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கி அவர்களை விரட்ட வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்று பேசுகின்றவர்கள் பண்பாடு இல்லாதவர்கள். யாரோட அஹ்லாக்கு இல்லையோ அவருடைய ஈமான் கிடையாது. எனவே சமத்துவம், பண்பாடு, அஹ்லாக், பணிவு. பணிவுக்கு தான் சொன்னேன், நபி அவர்கள் வேலை செய்கின்ற பொழுது சஹாபாக்கள் கவிதை படித்தார்கள். கவிதை படித்தார், என்ன கவிதை தெரியுமா? லைன் காதுனா வன் நபியு யாமலு லதாக்க மின்னல் அமலுல் முதல்லலு. சாபகள் கவிதையாக படித்தார்கள் நபியவருடைய சேவையை பார்த்து, வேலையை பார்த்து. சொன்னார்கள், நபியவர்களே இறங்கி வேலை செய்கின்ற பொழுது என்ன விளங்குகிறோம் பாருங்கள், நிர்வாகிகள் முன்மாதிரியாக ஒரு வேலையை செய்கின்ற பொழுது ஊர் மக்கள் ஓடி வந்து செய்வார்கள். நிர்வாகிகள் சட்டத்தை போட்டு அந்த சட்டக்கோவையை கொழுவி விட்டு ஜும்மாவுக்கு பின்னால் வாசித்து காட்டி விட்டு போட்டு விட்டு போவதால் செய்ய மாட்டார்கள். நிர்வாகிகள் இறங்கி செய்தால் ஊர் மக்கள் ஓடி வருவார்கள், சிறுவர்களும் ஓடி வருவார்கள், வயோதிபர்களும் ஓடி வருவார்கள், வாலிபர்கள் ஓடி வருவார்கள். நபியவர்கள் இறங்கி வேலை செய்கிறார்கள், சஹாபாக்கள் மற்றவர்களை கவிதை படித்து தூண்டுகிறார்கள். ஏய், நபியவர்கள் வேலை செய்கின்ற பொழுது நாம் உட்கார்ந்து இருப்பதா? நபியவர்கள் மஸ்ஜிதிலே பணிவிடை செய்கின்ற பொழுது நாம் உட்கார்ந்து இருப்பதா? அப்படி செய்வது படுமோசமான செயல் அல்லவா? எப்படி நிர்வாகிகள் முன்மாதிரி, இப்படியான முன்மாதிரியான, இங்கு மண்வெட்டி தூக்க தேவையா? மண்வெட்டியை தூக்கி புல் வெட்டலாம், பதவி குறையாது. நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம், உங்களுடைய மாணவன் உங்களை பார்த்து எழும்பாமல் இருக்க மாட்டான், உங்களை உங்களுடைய மாணவன் உண்மையான மாணவன் உங்களை இன்னும் கௌரவிப்பான். என்னுடைய ஆசிரியர் எவ்வளவு பணிவாக இருக்கிறார், என்னுடைய பஸ் எவ்வளவு பணிவாக இருக்கிறார், என்னுடைய பாப்பா எவ்வளவு பணிவாக நடக்கிறார், மஸ்ஜிதுக்கு மம்பட்டியால் வெட்டுகிறார், மஸ்ஜிதுடைய சீமந்தை கலைக்கிறார், கலக்குகிறார், மஸ்ஜிதுடைய வேலைகளை செய்கிறார். கன்னிமனுடைய நிர்வாக முன்மாதிரி இருக்க வேண்டும், பண்பாடு இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும். நபியவர்கள் கற்களையும் அந்த மண்களையும் தூக்கி வேலை செய்தார்கள். அடுத்ததாக கன்னிமனவர்களே, மஸ்ஜிதுடைய பொறுப்புகளிலே அடுத்த விடயம்தான் மஸ்ஜித் நிர்வாகிகள் மார்க்கமயப்பட வேண்டும். மார்க்கமயப்பட வேண்டும். ஒன்று ஈமான் சொல்லிவிட்டேன், இபாதத் சொல்லிவிட்டேன், தொழுகை, அதில் நோன்பு வரும், ஜகாத் கடமை ஜகாத், ஹஜ் கடமை ஹஜ், சொந்த பணத்தில். உம்ராவும் ஹஜ்ஜும் பொது சொத்தில் அல்ல, சொந்த பணத்தில். அடுத்ததாக பொருளாதார ரீதியாக ஹலாலாக இருக்க வேண்டும், ரத்தம் சுத்தமாக இருக்க வேண்டும். வட்டிக்காரர் மஸ்ஜிதுக்குள் வந்தால் எப்படி இருக்கும்? வட்டி தொழில் எப்படி கேவலமான தொழில்? தன்னுடைய 9.5 மாதம் 10 மாதம் சுமந்து இரட்டத்தை பாலாக ஊட்டி, அதான் இரட்டத்தை பாலாக ஊற்றி வளர்த்த தாய், அந்த தாயோடு தகாத முறையில் நடப்பதற்கு ஒப்பான பாவத்தை செய்கின்றவர் எப்படி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே நிர்வாகத்தில் இருக்கலாம்? தாயோடு தகாத உறவு கொள்வதற்கு ஈடான பட்டித்தொழில் செய்கின்றவர் எப்படி நிர்வாகத்துள் இணையலாம், எப்படி இணைக்கப்படலாம், அவருடைய பணத்தில் எப்படி மசீஹுடைய சேவைகளை செய்யலாம். கனிமணர்களே, எனவே பொருளாதாரமும் ஹலாலாக இருக்க, அது என்ன ஈமான் மறுமையினருடைய ஈமானில் அதுவும் வரும். என்னுடைய பொருளாதாரம் ஹலாலாக இருக்க வேண்டும், ஹராமாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, மார்க்க மயப்படுவதில் ஒன்றுதான் நம்முடைய ஊருடைய முன்மாதிரிகள் தான் நிர்வாக முன்மாதிரி. அந்த 3 வருடமாக இருக்கலாம், 4 வருடமாக இருக்கலாம், அந்த காலத்துக்கு முன்மாதிரி முன்மாதிரி மிக்க உறுப்பினர்களாக நாம் இருக்க வேண்டும். நமது வெளிரங்கம் இஸ்லாமிய தோற்றம் இருக்க வேண்டும். என்னை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம், இவர் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நிர்வாகத்தை தகுதியானவர், இவர் ஈமான்தாரி. கனிமன் எந்த அளவு என்றால், நிர்வாகத்தில் அங்கத்தவர்களாக இருக்கின்றவர் குறைந்த தலைவர் அல்லது உபதலைவர் பொறுப்பைகளை சுமந்தவர்கள் இமாமுக்கு ஒரு அவசரமாக வீடு செல்ல வேண்டிய நிலைமை வந்தால் முசல்லாவில் நின்று தொழுவிப்பதற்குரிய தோற்றத்தில் இருக்க வேண்டும், தகுதியில் இருக்க வேண்டும். அப்படி பழக்கினார்கள் நபிவர்கள், சஹாபாக்களை பழகி நபிவர்களுக்கு சுகையினம். அடுத்தது அபூபக்கர் அதுக்கு தகுதியாக இருந்தார் ரதியல்லாஹு அன்ஹு. இமாம் இல்லையா, அடுத்த தரத்தில் நான் தொழுவிக்க தயார். அப்படி மார்க்க அறிவு இருக்க வேண்டும். சூரா ஃபாத்திஹா இல்லையா, எப்படி நிர்வாகம் செய்ய முடியும்? தொழு தெரியாதா, எப்படி நிர்வாகம் செய்ய முடியும்? புது சரியாதா, எப்படி நிர்வாகத்தை கூற முடியும்? அத்தஹியாத் பாடம் இல்லையா, எப்படி நிர்வாகத்துக்கு வர முடியும்? தொழுகையே பிழை, அவர் எப்படி நிர்வாகத்துக்கு வர முடியும்? கனிமணர்களே, எனவே மார்க்கமயப்பட வேண்டும் நிர்வாகிகள். அது வெளியே தோற்றம், நான் அதை தெளிவாக பேசுவதை தவிர்த்து கொள்கிறேன், தெளிவாக பேசுவதை தவிர்த்து கொள்கிறேன். வெளி தோற்றம் முசல்லாவில் நின்று தொழுவிக்கின்ற தோற்றமாக இருக்க வேண்டும். வெளித்தோற்றம், இவர் இந்த சூரத்தோடு இந்த வடிவத்தோடு முசல்லாவுக்கு சென்று தொழுவித்தால் மக்கள் திருப்தியோடு தொழ வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இஸ்லாமிய மயப்படுகின்ற விடயத்திலே நமது வெளித்தோற்றம் உள்தோற்றம், உள்ளத்தை சீராக்க வேண்டும், அஹ்லாக் வர வேண்டும். வெளித்தோற்றமும் பார்ப்பதற்கு மஸ்ஜிதோடு தொடர்புடைய அடையாளங்கள் வெளிப்பட வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, இந்த மஸ்ஜிதுடைய ஊழியர்கள் இவர்கள் விடுகின்ற குறைகள் தவறுகளை நாம் நிவர்த்தி செய்கின்ற பண்பு நம்மிடம் வர வேண்டும். உதாரணமாக மஸ்ஜிதுக்கு வருகிறோம், ஏதாவது அழுக்குகள் இருக்கும், அல்லது ஏதாவது மனசல கூடம் சற்று அசுத்தமாக இருக்கும், அல்லது ஏதாவது அழுக்கு போடப்பட்டிருக்கும், அல்லது ஏதாவது பல்புகள் வேலை செய்யப்பட்டிருக்கும், எடுத்ததுக்கெல்லாம் மஸ்ஜித் இருக்கின்ற ஊழியர்களை கத்தி அழைத்து ஏசுகின்ற பண்பு இல்லாமல் என்னால் இதற்கு என்ன செய்யலாம்? இது ஒன்றும் குறையாது, இது நம்மை கூட்டும். மஸ்ஜிதை கிளீன் பண்ணுகின்ற ஒரு கிளீனர் இருந்தார் நபியுடைய காலத்தில், ஒரு கருத்துப்படி ஒரு கருத்த பெண்மணி அல்லது ஒரு நபர், ஒரு ஆண் மஸ்ஜிதை கிளீன் பண்ணுவது சம்பளத்துக்கு அல்ல, ஊழியத்துக்கு அல்ல. ஊர் மக்களும் இந்த பண்புகளை உருவாக்க வேண்டும். மஸ்ஜிதிலே குறைபிடிப்பதை கண்டு தேடி தேடி குறைபிடித்து இவர்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியாது என்று கத்தி திரிபவர்களே, நீங்கள் மஸ்ஜிதில் என்ன செய்தீர்கள்? மஸ்ஜிதில் நிர்வாகத்தில் இல்லாதவர். மஸ்ஜிதுக்கு ஊர் மக்களுடைய சேவையும் தேவை, இவர்களுடைய தலையில் போட்டுவிட்டு குறை தேடுகின்ற பண்பு இருக்கக்கூடாது. அவர் வருவார், கூட்டுவார், கிளீன் பண்ணுவார், போவார். நபி அவர்கள் ஒரு சில தினங்கள் காணவில்லை. கண்ணியமானவர்களே, அந்த ஒரு நாள் காணாத நபி கேட்டார்கள், எங்கே இவர் மஸ்ஜிதிலே கிளீன் பண்ணிய கிளீனர் எங்கே? சுனன் சாபர்கள் மௌத்தாகிவிட்டார், நேற்று மௌத்து. அப்படியா, இப்ப மையத்தை ஊட்டலையா? மஸ்ஜிதை கிளீன் பண்ணிய சாதாரண ஏழை நபருடைய மையத்துக்கு போவதற்கு ஆசைப்பட்டார்கள். மையத்து வீட்டில் இருக்குதா? மையத்து அடைக்கிட்டோம், யார் சொல்லுதா அடைக்கிட்டோம். அவளை ஆதந்து மூணி அவருடைய ஜனாசா செய்தியை நீங்க என்கிட்ட சொல்ல இருந்துச்சு, நான் வந்திருப்பேனே. மஸ்ஜிதுக்கு பணிவிடை செய்த நபரை நபி அவர்கள் நேசித்தார்கள். நிர்வாக உறுப்பினர் அல்ல, நிர்வாகத்து குடும்பம் அல்ல, மஸ்ஜிதுடைய ஊழியர் அல்ல. வெளியில் இருந்து சுய விருப்பத்தோடு வந்து மஸ்ஜிதை கிளீன் பண்ணி ஒருவர் சொல்ல முடியுமா ஊரில் பணம் எடுக்காமல் ஊதியம் எடுக்காமல் இருக்கலாம், ஆனால் அதிகமாக குறைவு. அதை மோதின் செய்ய வேண்டும். மோதன் இல்லாவிட்டால் இந்த இல்மை சுமந்த ஆளும் தான் டொய்லெட் கழுக வேண்டும் என்ற நிலையில் எத்தனையோ மஸ்ஜித் இருக்கின்றன. அவர் விரும்பி செய்வது வேறு விடயம், அவர் செய்யத்தான் வேண்டும் என்று யாப்பில் எழுதி இமாமை எடுப்பவர்கள் இல்மையும் உலமாக்களையும் கேவலப்படுத்துகின்றவர்கள், நிர்வாகத்தில் தகுதியற்றவர்கள். ஒருவர் சொல்ல முடியுமா, நான் வந்து இந்த டொய்லெட்டுகளை, இந்த இஸ்தின்ஜாக்களை, இந்த மலசல கூடங்களை கழுகினேன், ஒரு வெள்ளிக்கிழமையில் வந்து கழுகினேன் என்று ஊரில் ஒருவர் சொல்வார் என்றிருந்தால் அவர் இந்த நபியவர்கள் மையத்துக்கு போக விரும்பிய நபருக்கு ஒப்பானவர். அவருடைய அந்த மையத்துக்கு தந்து நான் தொழுவித்து நான் துவா கேட்க வேண்டுமே என்று விரும்பி அவர்கள் சொன்னார்கள். காட்டுங்கள் கபரை, கபரடிக்கு போனார்கள். மஸ்ஜிதை கிளீன் பண்ணி அவருடைய கபரடிக்கு சென்று துவா கேட்டு அவருக்கு சொர்க்கம் துருதி என்று நன்மாராய் சொன்னார்கள். என்ன செய்தோம்? குறை சொல்ல தயார், குரூப் சேர்க்க தயார், நிர்வாகத்தை புரட்ட திட்டம் தீட்ட தயார். இந்த ஊரில் அப்படி நடக்கவில்லை, எனக்கு யாரும் அப்படி சொல்லவும் இல்லை. நான் நாட்டை மையமாக வைத்து பேசுகிறேன். அதுக்கு தயார். மஸ்ஜிதில் இருந்து துரும்பை தூக்கி இருக்கிறோமா? மஸ்ஜிதில் இருந்து ஒரு தூசி துடைத்திருக்கிறோமா? மஸ்ஜிதுக்கென்ற ஒரு கல் வாங்கி கொடுத்திருக்கிறோமா? நமது மைய தொழுவிக்கப்பட வேண்டிய மஸ்ஜித், நமது ஜனாசா கொண்டு வந்து தொழுவிக்கப்பட வேண்டிய மஸ்ஜித், நமது மௌத்து ஹயாத்துக்கு ஓடி வருகின்ற மஸ்ஜித், பிள்ளை பிறந்தாலும் பேர் கேட்டு வருகின்ற மஸ்ஜித், பிள்ளையுடைய முழுவிடயங்களை படிக்க வருகின்ற மஸ்ஜித், மையத்துக்கும் சக்கராத்தாளிலே யாசின் ஓதுவதற்கு இமாமையும் முஹாதினையும் தேடி ஓடி வருகின்ற மஸ்ஜித், மையத்தை குளிப்பாட்டுவதற்கு முஹாதினையும் இமாமையும் தேடி ஓடி வருகின்ற மஸ்ஜித், நோயாளிக்கு தண்ணீர் ஓதுவதற்கு ஓடி வருகின்ற மஸ்ஜித், நோய் குழந்தைகளை தூக்கி கொண்டு ஓதி பார்க்க ஓடி வருகின்ற மஸ்ஜித், எல்லா விடயங்களுக்கும் ஓடி வருகின்ற மஸ்ஜிதிலே என்னுடைய எத்தனை ரூபாய் இருக்கிறது? சிந்திப்போம். ஒவ்வொருவரும் நிர்வாகிகள் எல்லாம் ஊர் மக்களுக்கு என்னுடைய எத்தனை ஒரு ரூபாய் இருக்கிறது? எதையாவது பொருட்படுத்தினா மிம்பர், நபியுடைய மிம்பர் என்று தெரியுமா? இறைச்சி கடையில் கண்டிருப்பீர்கள் இறைச்சி கொத்துகின்ற குத்தியை விளங்குவதற்கு சொல்லுகிறேன். மரக்குத்தி, ஈச்சம்பர மரக்குத்தி, நபியுடைய மிம்பர், அதில் நின்று கொத்துபா செய்தார்கள். நபி அவர்கள் ஆடம்பரத்தை விரும்பாதவர்கள். லட்சக்கணக்கில் கிரனைட் வைத்து தான் மிம்பர் கட்ட வேண்டும் என்ற தேவை இஸ்லாத்தில் கிடையாது. ஏதோ அழகு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கண்ணியப்படுத்துவோம் செய்வோம். வேற விடயம், மரக்குத்தியிலே ஜும்மா செய்கின்ற கொத்துபா செய்கின்ற நபியை கண்ட கேள்விப்பட்ட ஒரு பெண்மணி வருகிறார். ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி. இன்று எத்தனை பெண்கள் தெரியுமா, அவர்கள் முட்டியில் சேர்த்த பணத்தை, நான் சென்ற கடைசி இறுதி ஜும்மாவுடைய பிரசங்க பாலமுனை ஜும்மா மஸ்ஜிதில், பாலமுனை ஜும்மா மஸ்ஜிதிலே அந்த மஸ்ஜிதுடைய சில கட்டட வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த மஸ்ஜிதுடைய அந்த ஹதரத் அவர்கள் எழுந்து அவர்கள் ஒரு பையோடு எழுப்பினார்கள், ஒரு ஷொப்பிங் பேக்கோடு எழுப்பினார்கள். இந்த மஸ்ஜிதை கட்டுவதற்கு நாம் திட்டமிட்டிருக்கிறோம், வேலை இருக்கிறது. இந்த பையை காட்டி சொன்னார்கள், இந்த ஷொப்பிங் பேக்கில் இருக்கின்ற நாணயங்கள் ஒரு மூதாட்டி அல்லது ஒரு பெண்மணி உண்டியலில் சேர்த்த பணத்தை கொண்டு வந்து தந்திருக்கிறார். லட்சாதிபதிகளே, கோடீஸ்வரர்களே, வெளிநாடு உள்நாடு என்று வியாபாரம் செய்பவர்களே, வெளிநாடுகளிலும் நீங்கள் வசிக்கிறீர்கள், நாட்டுக்கு வருகிறீர்கள், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீர்கள், உங்களுடைய எத்தனை ரூபாய் ரவா மஸ்ஜிதில்? லண்டனில் இருக்கிறோம், பிரான்சில் இருக்கிறோம், துபாயில் இருக்கிறோம், சில வேளை லண்டனில் பிள்ளை பிறந்தாலும் இங்கிருக்கின்ற மௌலையிடம் பேர் கேட்டு வைக்கிறோம். இங்கு எத்தனை பவுன், எத்தனை டாலர், எத்தனை ரியால், என்ன வாங்கி கொடுத்திருக்கிறோம்? இப்படி இருந்து கொண்டு எப்படி குறை பேசலாம்? இப்படி இருந்து கொண்டு எப்படி நிர்வாகத்தை பிடிக்க திட்டம் தீட்டலாம்? இங்கு நடக்கவில்லை. அடிக்கடி சொல்லிக் கொடுக்குறேன், திட்டம் தீட்டப்படவில்லை இந்த ரவாக மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு எதிராக. அப்படி நடக்கிறதா எனக்கு தெரியாது. இங்க இருக்கிற எந்த குறைகளும் என்னிடம் சொல்லப்படவில்லை. நிர்வாக விடயத்திலே எனக்கு சுதந்திரமாக பேசுவதற்கு நான் அனுமதி எடுத்து வந்திருக்கிறேன். உங்களுடைய பணம், இந்த முட்டி சேர்த்த உண்டியல் சேர்த்த அந்த தாய் பாலமுனை மஸ்ஜிதுக்கு தன்னுடைய உண்டியல் பணத்தை கொடுக்க முடியும் என்றால் கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகள் என்ன கொடுத்தோம்? அரசியல்வாதிகள் தன்னுடைய அரசியல் பணத்தை வைத்து இந்த மஸ்ஜிதுக்கு என்ன எடுத்து கொடுத்தோம்? இருக்கலாம், நான் இந்த மஸ்ஜிதை மாத்திர மையமாக வைத்து பேசவில்லை என்பதனால் பேசுகிறேன். நடக்கலாம், மஸ்ஜிதுக்கு செலவழிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும், சொந்த பணத்தில் மஸ்ஜிதுக்கு செலவழிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மஸ்ஜித் பணத்தை தன்னுடைய அக்கவுண்டுக்கு டிபாசிட் பண்ணுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. மஸ்ஜித் பணத்தை தன்னுடைய வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து அந்த லாபத்திலே மஸ்ஜிதுக்கு லாபத்தை குறைத்து கொடுத்து முழு பணத்தை தன்னுடைய சொத்தில் சேர்க்கின்ற நரக நெருப்பு வேலை செய்கின்றவர்கள் மஸ்ஜித் நிர்வாகத்து பக்கமும் வரக்கூடாது. கனிமணவளை, எனவே மஸ்ஜிதுடைய பொறுப்பு இருக்கிறது. அந்த குத்தியிலே நபி அவர்கள் நின்று கொத்துபா செய்வதை கேள்விப்பட்ட பெண் வந்து நபி அவர்களிடம், அடுத்து இதில் ஒரு ஒழுக்கத்தை படித்து தருகிறேன். உங்களுடைய மஸ்ஜித் நிர்வாகத்திடம் கேட்காமல், அனுமதி பெறாமல் மஸ்ஜிதிலிருந்து நீங்கள் ஒரு பலகை துண்டை கூட கொண்டு செல்ல முடியாது. நிர்வாகிகளும் கொண்டு செல்ல முடியாது, ஊர் மக்களும் கொண்டு செல்ல முடியாது. அது மண்வெட்டியாக இருக்கலாம், அது கோடாலியாக இருக்கலாம், அது கதிரையாக இருக்கலாம், அது பானையாக இருக்கலாம், அது பாயாக இருக்கலாம், அது சட்டியாக இருக்கலாம், அது ஏதோ மஸ்ஜிதிலிருந்து மஸ்ஜிதுடைய மீட்டரிலே பணம் பில் வருகின்ற தண்ணீராக இருக்கலாம். மஸ்ஜிதுக்கு வாருங்கள், தொழுகைக்காக வுது செய்யுங்கள், தண்ணீர் தாகமா அருந்துங்கள், உங்களுடைய போத்தல்களிலே, உங்களுடைய கிளன்களிலே, உங்களுடைய பாத்திரங்களிலே நிறைத்து கொண்டு சென்று உங்களுடைய வேலைகளை செய்வீர்களா? நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்ற தண்ணீர் அனுமதியற்றது. ஊர் நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது, இந்த கிணத்தில் யாரும் தண்ணி அழலாம், இந்த பைப்பில் யாரும் எடுக்கலாம் என்று அவர்களாக முடிவெடுத்து ஊர் மக்களுடைய ஒத்துழைப்புடன் வைத்தால் அந்த தண்ணீர் உங்களுக்கு முடியும். மஸ்ஜிதுக்கு மஸ்ஜிதில் இபாதத்துக்கும் அமலுக்கும் வருகின்றவர்களுக்குத்தான் இங்கு உதுவும் மலசல கூடங்களையும் பாவிக்கலாம். தான் தெளிவாக சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்பதாக சொல்கிறேன், தான் அதை நான் சொல்ல கூச்சப்படுகிறேன், கண்ணியமாக சொல்கிறேன், தான் புகைப்பதற்கு டொய்லெட்டை பாவிக்க முடியாது. கலியில் குடித்தால் ஒதுக்குவார்கள், டொய்லெட்டுக்குள் புகைத்து விட்டு போவதற்கு மசி டொய்லெட் ஏன் மிக பயங்கரமான பாவம் செய்கிறோம். புகைப்பதே பாவம், மசி டொய்லெட்டில் புகைத்தால் மன்னிக்க வேண்டும். சில டொய்லெட்டுகளுக்கு போக முடியாது, சுருட்டு நாக்கம். சில டொய்லெட்டுகளுக்கு போக முடியாது, பீடி துண்டுகள். சில டொய்லெட்டுகளுக்கு போக முடியாது, சிகரெட் துண்டுகள். மன்னிக்க வேண்டும், நீங்கள் மன்னிக்க மாட்டீர்கள் என்பதனுடைய எண்ணம் அல்ல, மன்னிப்பீர்கள், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், இதை உண்மை என்று நீங்கள் எனக்கு சார்பாக பேசுவீர்கள். இப்படி பாவிக்க முடியாது. இது என்ன, இது இது பார் ஆயுது, இது கிளப்பா? எப்படிய பாவங்களை செய்வதற்கு, அந்த டொய்லெட்டில் எழுதுவதற்கு, அந்த 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 டொய்லெட்டில் ஆங்கில வார்த்தைகளை, அது என்னென்ன வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியும். மசியுடைய டொய்லெட்டில் வந்து என்ன ஆங்கில வார்த்தைகளையும் தன்னுடைய வார்த்தைகளையும் தன்னுடைய போன் நம்பர்களையும் எழுதுவதற்கு என்ன, அது என்ன இடம், அது டொய்லெட்டு மசீதுடைய காணியில் இருக்கிறது. எனவே சொத்துக்களுடைய அந்த பெண் வந்து அனுமதி கேட்டார், யாரும் சொல்லலாம், நான் சொல்ல வர என்னுடைய அனுமதி கேட்டுத்தான் மசீதியில் எல்லாம் செய்வேன். நீங்கள் பெயிண்ட் அடிக்க விரும்புகிறீர்கள், உங்களுக்கு பெயிண்ட் அடிக்க ஆசை மசீதி, நீங்கள் நிர்வாகத்திலும் அனுமதி பெற்றடிப்பது தான் உங்களுக்கு முறை. நீங்கள் செய்ய போது நல்ல விடயம் கேட்டு செய்ய வேண்டும். நீங்கள் மசூதிக்கு ஒரு பொருளை வக்ஃப் செய்ய போகிறேன், உங்களுடைய இஷ்டத்துக்கு அந்த பொருளை கொண்டு வந்து வக்ஃப் செய்ய முடியாது. இந்த பொருளை நான் செய்ய போகிறேன் பொருத்தமா, உங்களுடைய மசூதிக்கு தேவையா? தேவையில்லாத ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுப்பதே அர்த்தம் கிடையாது. மசூதிக்கு பல்ப் தேவை, ஃபேனை கொண்டு கொடுப்பதால் அர்த்தம் இல்லை, பல்ப் தான் கொடுக்க வேண்டும். மசூதிக்கு கதிரை இருக்கிறது, இப்பொழுது மசூதிக்கு தேவை ஒரு ஃபேன், ஃபேனை கொடுப்பதுதான் பொருத்தம். இந்த பெண் வந்து அனுமதி கேட்டார், உங்களுக்கு யார சொல்லல, ஒரு அழகான மிம்பரை நான் செய்து தரப்போகிறேன், அனுமதியா? ஒரு பெண் மஸ்ஜிதுக்கு மிம்பர் கட்டி கொடுப்பார் என்றால் நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஆண்கள் நபி அவர்கள் தாராளம் அனுமதி கொடுத்தார்கள். அந்த பெண் அழகா தன்னுடைய ஊழியரிடம் சொல்லி ஓடாவி அவளை கீழே வேலை செய்தார். தன்னுடைய ஓடாவியிடம் சென்று அந்த பலகையால் அழகான ஒரு மிம்பரை செய்து வந்து கொடுத்தார்கள். கொடுத்த மிம்பரிலே நபி அவர்கள் புதிய மிம்பரிலே ஏறுகிறார்கள். கவலைக்கூடிய நிகழ்வு நடக்கிறது, கவலைக்குரிய நிகழ்வு. புதிய மிம்பரிலே நபி அவர்கள் ஏறி ஹுத்பாவை ஆரம்பிக்கிறார்கள். சின்ன குழந்தை தேமி தேமி அழுவது போன்று தன்னுடைய தாயை தேடி அழுகின்ற குழந்தை எப்படி அழுமோ, அழுகின்ற ஒரு ஓசை வருகிறது. எல்லோரும் பார்க்கிறார்கள் எந்த குழந்தை அழுகிறது என்று. பார்த்தால் ஏற்கனவே ஜும்மா பயான் செய்த ஹொத்துபா செய்த அந்த ஈத்தங்குத்தி அழுகிறது, ஈத்தங்குத்தி அழுகிறது. இதில் மரத்தோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் பழையவர்களை மறக்கக்கூடாது என்பதை நான் நினைக்கிறேன். இப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஈத்தங்குத்தியையும் எடுத்து புதிய மிம்பருக்கு அடியிலே பொருத்துங்கள். நிர்வாகத்தை பிடித்து விட்டோம், ஒரு வாலிபர் செட் பிடித்து விட்டோம், யங்ஸ்டர்ஸ் வந்து விட்டோம், இந்த வயோதிபர்களுக்கு எல்லாம் நிர்வாகம் செய்ய தெரியாது. நாங்கள் இன்னும் மோடிஃபை பண்ணியிருக்கிறோம், நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் இப்பொழுது எல்லாமே என்ன இன்டர்நெட் மூலம் செய்கிறோம், நாங்கள் வெப்சைட் மூலம் எங்களுடைய மசூதியுடைய பெயரை உலகத்துக்கும் பரப்ப செய்து விட்டோம். இந்த பழையவர்களை எல்லாம் சேர்க்கக்கூடாது. செய்த பழையவர்களுடைய மனசை உடைத்து நீங்கள் நிர்வாகம் செய்வீர்கள் என்றால் நபி அவர்கள் அந்த ஈத்த குத்தியை தூக்கி வீசுவது போன்ற உதாரணம். பழைய ஈத்தம்பளை குத்தியை நபியவர்கள் மிம்பரில் இருந்து ஹொத்துபாவை நிறுத்திவிட்டு ஓடோடி வந்து ஒரு தாய் பிள்ளையை தூக்கி அணைப்பது போன்று அணைக்கின்ற பொழுது அழுத அழுகையை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளை நிறுத்துமே, அதுபோன்று இந்த ஈத்தங்குத்தி நிறுத்தியது. அந்த ஈத்தம்பளை குத்தி ஈத்த மரக்குத்தியை அந்த புதிய மிம்பருக்கு அடியில் பொருத்தினார்கள் என்றால் இதற்கு முன்னால் மஸ்ஜிதிலே அத்திவாரம் போட்டவர்கள், இதற்கு முன்னால் காணிக்கு பணம் கொடுத்தவர்கள், அது மீனவ சகோதரர்களாக இருக்கலாம், மீன் பிடித்த அந்த வெயிலிலே காய்ந்து பசியை பொறுத்து தாகத்தை பொறுத்து எத்தனையோ நாள் உணவு ஒருங்காக சாப்பிடாமல் குடும்பத்தை பிரிந்து மீன் பிடித்த எத்தனையோ சகோதரர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது, எத்தனை பேருடைய அரிசி நெல்லுடைய பங்களிப்பு இருக்கிறது, எத்தனையோ பேருடைய வியாபார பணத்துடைய பங்களிப்பு இருக்கிறது, எத்தனையோ பேருடைய காணி இங்கு சேர்ந்திருக்கிறது, எத்தனையோ பேருடைய கருத்து பங்களிப்பு இருக்கிறது, எத்தனையோ பேருடைய ஐடியா பங்களிப்பு இருக்கிறது, எத்தனையோ பேருடைய வியர்வை பங்களிப்பு இருக்கிறது, எத்தனையோ பேருடைய நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ பேருடைய காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, எத்தனையோ பேருடைய இரத்தம் படிந்திருக்கிறது. இப்பொழுது கட்டி முடித்து டைல்ஸையும் பிடித்த பின்னர் பேனையும் இருக்கிய பின்னர் நிர்வாகத்தை பிடித்து நாம் கம்படுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரன் என்ற பாணியில் நிர்வாகம் செய்வது முறையற்றது. பழையவர்களை இணைக்க வேண்டும், பழையவர்களிடம் கருத்து கேட்க வேண்டும், பழையவர்களுடைய ஐடியாக்களை எப்பொழுதும் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்பது இந்த ஈத்தம்பள குத்தியை புதிய மிம்பரில் இணைத்த சம்பவத்தில் படிக்கிறோம். கனிமணவர்களே, எனவே நிர்வாகம் பொதுவானது, அதில் யாரும் ஒதுக்கப்படக்கூடாது, யாருடைய மனசும் உடைக்கப்படக்கூடாது. யாராவது தவறு செய்து விட்டார் என்றால் அவருடைய மானபங்கப்படுத்தப்படாமல் தனிமையில் அவரை சந்திக்க வேண்டும், தனிமையை சந்திக்க வேண்டும். அவருடைய குறை கேள்விப்பட்ட ஒருவர் அவரை தனிமையில் சந்திப்பார் என்றால் சந்திப்பவர் மூமின். ஒருவருடைய குறை கேள்விப்பட்டவுடன் இன்னும் ஒருவரிடம் சொல்வாராக இருந்தால் அது பேஸ்புக்கில் இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் இருக்கலாம், டெலிபோனில் இருக்கலாம், அவர் ஒரு முனாஃபிக், அவர் முனாஃபிக். எனவே முனாஃபிக்தனத்தோடு நீங்கள் மஸ்ஜிதுக்குள் உரிமை கொண்டாட முடியாது. இதை நான் இத்தோடு நிறுத்துகிறேன். மஸ்ஜிதுக்கு என்ன செய்தோம் என்று ஊர் மக்கள் பார்க்க வேண்டும். நிர்வாகிகள் அதற்கு முதலாக செய்ய வேண்டும், அமானித மோசடியை தவிர்க்க வேண்டும். இப்பொழுது நான் குறை புராணாயத்துக்களை ஒதுகிறேன். நான் ஆரம்பித்தோடு புராணாயத்து இதுவரை பொறுப்புகளை பற்றி பேசினேன். இப்பொழுது பொறுப்பு தவறினால் என்ன நடக்கும் என்பதை ஆரம்பிக்கிறேன். ஒரு அரை மணிக்கு ஆரம்பிச்சால் எனக்கு வழங்கப்பட்ட நேரத்தை விட முட்கூட்டியே முடிக்கத்தான் நான் தயாராகுவேன். நேரம் கொடுக்கும் வரைக்கும் நான் செல்வேன் இன்ஷா அல்லாஹ். கனிமணவர்களே, பொறுப்பை பற்றி சொல்லிவிட்டேன், எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும். இப்பொழுது பொறுப்பு தவறினால் என்ன நடக்கும் சுருக்கமாக சொன்னால், நிர்வாகிகள், நிர்வாகத்தை ஆதரிப்பவர்கள், நிர்வாகத்துக்கு வரவிருப்பவர்கள் உள்ளத்தில் என்ன நோக்கத்தில் வருகிறோம்? இப்படி இருக்கிற நிர்வாகிகள் நோக்கம் என்ன, டார்கெட் என்ன, கோல் என்ன, எங்களுடைய கோல் என்ன, இலக்கு என்ன, குறிக்கோள் என்ன? பலர் பலர் குறிக்கோளில் வரலாம். சிலர்கள் மஸ்ஜித் நிர்வாகத்துக்குள் புகுந்து கொண்டால் நோட்டீஸ் போர்டில் எல்லாம் பேர் போகும், எல்லா இடங்களிலும் நிக்கா நடந்தாலும் என்னுடைய பெயர் வரும். ஏதாவது ஊரில் முக்கியமான காரியமா தலைவருக்கு சொல்லுங்கள், செயலாளருக்கு சொல்லுங்கள், பொருளாளருக்கு சொல்லுங்கள் என்று கல்யாண அழைப்பிதழ்கள் வரும். ஊரில் எந்த கல்யாணமும் எனக்கு விடுபடாது, என்ன விடயமா இருந்தாலும் நான் தான் அந்த ஊருக்கு ஒரு ஹீரோ ஆக வேண்டும். முதலில் மஸ்ஜிதினூடாக என்னுடைய பெயரை பிரபலியப்படுத்திவிட்டு கொஞ்சம் நகரசபையில் நடந்து கொள்ளலாம், நகரசபை எலெக்ஷனில் இறங்கலாம், நகரசபையில விவசாயி மாநகர சபைக்கு போகலாம், மாநகர சபைக்கு சென்று அப்படி பாராளுமன்றம் போகலாம் என்ற அரசியல் நோக்கமும் இருக்கலாம். இருந்தால் கலட்டுங்கள், இருந்தால் நயவஞ்சகம் இருக்கிறது. மஸ்ஜிதினூடாக பிரபலியம் அடைந்து ஊருக்கு ஹீரோவாகி, நாடுக்கு ஹீரோவாகி, உலகத்துக்கு ஹீரோவாகின்ற பண்பு எண்ணம் இருக்குமா? யார் பிரபலியத்தை விரும்புவாரோ அவரை அல்லாஹ் பிரபலியப்படுத்தி விடுவான். வறுமையிலே முழு உலக மக்கள் படைப்பினங்களுக்கு மத்தியிலே தூக்கி நரகில் வீசுவான். உலகத்தை பிரபலம் கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும். அந்த நியத்தை கலட்டுங்க. பாப்புலர் ஆகின்ற, ஃபேமஸ் ஆகின்ற எண்ணம் இல்லை. நான் யார் என்று தெரியாவிட்டாலும் மஸ்ஜிதுக்கு நான் செய்வேன். என்னை உயர்த்தினாலும் தாழ்த்தினாலும் மஸ்ஜிதுக்கு நான் செய்வேன். நபி அவர்களுக்கே பேசப்பட்டது. நீதியான நபி, எப்படிப்பட்ட நபி தெரியுமா? ஒரு பல பங்கீடு, பல பங்கீட்டு சம்பவம் நடந்தது. பங்கு வைப்ப இதில் தான் இந்த ஊழல். நோன்பு ஈத்த பழம் பறக்கத்தான பழம், நோன்பு ஈத்த பழம் வரும். உதாரணம், இந்த மஸ்ஜித் நல்லவர்கள் நினைக்கிறேன். சிலர்கள் மஸ்ஜித், சில குடும்பங்களுக்கு ஈத்தம்பளமே கிடைக்கவில்லை, சில குடும்பங்களுக்கு ஈத்தம்பளம் மிஞ்சி ஊத்தை. உண்மையா பையா? சில சகோதரர் ஒரு வீட்டில் ஒரு சகோதரருக்கு ஒரு ஈத்தம்பளம் வீதம் தான் நிச்சாரம் எண்ணி வைப்போம். ஏன் தெரியுமா? அப்பொழுது நோன்பை கவர் பண்ணலாம். ஏன் மஸ்ஜித் ஈத்தம்பளங்களுக்கு கிடைக்கவில்லை? கிடைத்தது கையளவு ஒரு குடி. வருகின்ற தாராளமாக அது மேல்மட்டத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் அடிக்கலாம், நரக நெருப்பை தின்னலாம். அவர்களுக்கு நான் சொல்கிறேன், யாரா இருந்தாலும் அவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், இதை பிறகு கேட்கலாம். நான் நேரடியாகவும் சொல்ல தயார். பல அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களை என்னுடைய சபையில் வைத்து அல்லாஹ்வின் கிருபையினால் நான் தைரியமாக பேசியவன். நான் பெருமைக்கு சொல்லவில்லை, எவருக்கு நாங்கள் பயப்படுத்தவில்லை. உண்மையை சொல்வதற்கு உலமாக்கள் பயப்படுகின்றார்களா? அவர்கள் தன்னுடைய பிரசங்கம் சுதந்திரமாக செய்ய தைரியம் இல்லாதவர்கள். அவர்கள் செய்கின்ற பிரயோசனம் மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கிறார்கள். ஏன் பயந்து பேசுகிறார்கள், அவர்கள் நடிக்கிறார்கள். நான் எந்த உலமாக்களை குறை சொல்லவில்லை. அப்படி அரசியல்வாதிகளுக்கும் பணக்காரர்களுக்கு வக்காலத்து வாங்குகின்ற பயான்களை பண்ணுவார்களா? அவர்களுக்கு பயான் கொடுப்பது தகுதி இல்லை, மஸ்ஜிதுக்கு இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், அந்த ஈத்தம்பளமாக இருக்கலாம், அது ஹஜ்ஜு விடயமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், மேல்மட்டத்தில் களவு செய்கிறார்களா? அவர்கள் நரகத்துக்கென்று உறுதியாகி விட்டார்கள். அதை நான் இங்கு பேச தேவையில்லை. நாம் பங்கு வைக்கின்ற அரை கிலோ, முக்கால் கிலோ, ஒரு கிலோ, ரெண்டு கிலோவில் குறைபாடு செய்தோமா? ஊர் மக்கள் எல்லோருக்கும் அரை கிலோ, நிர்வாக உறுப்பினர்களுக்கு ஒரு கிலோ நரக நெருப்பு. ஈத்தம்பளம் பரக்கத்தான பழம், ஹராமாக வந்தால் நரக நெருப்பு. ஈத்தம்பளம் பரக்கத், ஆனால் அது எடுப்பது ஹராமா, அதுவும் நெருப்பு தான். அதுக்கு உதாரணம் சொல்கிறேன், பேரக்குழந்தை ஹசன் அல்லது ஹுசைன். எப்படி குடும்பம்? நபியுடைய குடும்பம், ஒரு நாள் பசி, மறுநாள் சாப்பாடு, மூன்று மாதம் பசி, இரண்டு மாதம் பசி, நெருப்பு பத்த வைப்பதற்கு எண்ணெய் இல்லை. எண்ணெய் லாம்பெண்ணெய் அல்ல, ஜெய்தூன். எண்ணெய் இருந்தால் அதை ஆணமாக குடித்திருப்போம். எண்ணெய் இல்லை, ஜெய்தூன் தான் எண்ணெய். சாப்பாடு தான் விளக்கெண்ணெய் தான். அப்படிப்பட்ட குடும்பத்திலேயே அந்த பேர குழந்தை சதக்காவுடைய ஈட்டம் பலம் நபியவர்களுடைய குடும்பத்துக்கு ஹராம், ஜகாத்துடைய ஈட்டம் பலம் ஹராம். அன்பளிப்பு மாத்திரம் தான் ஹலால். அன்பளிப்பு, எந்த சுய நோக்கங்களும் இல்லாத அன்பளிப்பு. அன்பளிப்பு என்ன தெரியுமா? ஒரு பணக்காரருக்கு அன்பளிப்பு கொடுக்கலாம், ஒரு ஏழைக்கும் கொடுக்கலாம். சதக்கா பணக்காரருக்கு கொடுக்க கூடாது, ஜகாத் பணக்காரருக்கு கொடுக்கவே முடியாது. சதக்கா என்றால் என்ன? நாம் மறுமையில் நன்மை எதிர்பார்த்து அவருடைய ஏழ்மையை போக்குகின்ற ஒரு பாணியில் கொடுப்பது. ஹதியா அப்படி இல்லை, யாருக்கும் கொடுக்கலாம். ஆனா நபியோருடைய குடும்பத்துக்கு சதக்கா ஹராம். சதக்காவுடைய ஈட்டம்பளம் நபியோருடைய அந்த மஸ்ஜிதுடைய ஒரு பகுதியில் ஸ்டோரில் இருக்கிறது, அதுக்குரியவர்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. பங்கு வைக்கின்ற பொழுது, பெரிய பேக்கில் இருந்து சின்ன பேக்காக போட்டு செல்கின்ற பொழுது, ஒரு ஈட்டம்பளம் கீழே தவறி விழுந்திருக்கிறது. ஒரு ஈட்டம்பளம், ஒரு கிலோ அல்ல, ஒரு ஈட்டம்பளம். அந்த பேர பிள்ளை எத்தனை நாள் பசி என்று அல்லாவுக்கு தான் தெரியும், நபிக்கும் தெரியும். பாத்திமாவுடைய நிலைமை அலியல்லா அண்ணாவுடைய, பாத்திமா அலியல்லாவுடைய மகள் மகன்மார்களுடைய நிலைமை தெரியும், தன்னுடைய குடும்பத்துடைய வறுமை தெரியும். வறுமையான குடும்பத்தில் அந்த பேர குழந்தை அந்த சதக்காவுடைய ஒரு ஈட்டம்பளம் பேக்கில் இருந்து எடுக்கவில்லை, விழுந்ததை பொறுக்கி வாயிலே போட்ட பொழுது நபியோர்கள் கண்டு விட்டார்கள், ஓடோடி வந்தார்கள். இன்னும் ஐந்து எடுத்து கொடுத்தார்களா? பீங்கானை கொண்டு வா போட்டு தருகிறேன் என்று சொன்னார்களா? அல்லது முன்வாசலால் வராமல் பின்வாசலால் கொண்டு வா, உனக்கு ரெண்டு கிலோவை தருகிறேன் என்று பிள்ளைகளை கூப்பிட்டார்களா? சொந்தக்காரரை கூப்பிட்டார்களா? எல்லோருடைய வரிசையிலும் வராமல் பின்பக்கத்தால் ஜன்னலுக்கு பக்கத்தில் வா தருகிறேன் என்று கொடுத்தார்களா கஞ்சி கோப்பையை? இல்லை. கஹ் கஹ் இர்மி பிகா, சிச்சி சிச்சி கக்கா, துப்புங்க. தன் நிர்வாகம் ஒரு ஈட்டம்பளம் மக்களுக்கு போகாமல் நம்முடைய குடும்பத்துக்கு வருகிறதா? நரக நெருப்பை கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு. ஈட்டம்பளத்தை மாத்திரம் அல்ல, எல்லா விடயங்களும், எல்லா விடயங்களும். உதாரணமாக கதிரை கொடுக்கிறோம் கூலிக்கு, கதிரை கொடுக்கிறோம் ஒரு 1000 ரூபாய்க்கு. உங்களுடைய நிர்வாக உறுப்பினர்களுடைய சொந்தக்காரர்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கிறீர்களா? உங்களுடைய நரகத்துக்கு நீங்கள் விட்டு விடைக்கிறீர்கள். எந்த தலைப்பாடத்தை? ஊர் மக்களுக்கு ஒரு சட்டமும் உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு சட்டமா? நபி அவர்கள் ஒரு ஈட்டம்பளத்தை வாயிலிருந்து துப்ப சொன்னார்கள். இப்படிப்பட்ட நேர்மை வேண்டும். நபியவர்கள் ஒரு பார்சல் அடித்து கொடுத்தார்கள், ஒரு மிருகம் ஆடு மாடு பார்சல் பண்ணி கொடுக்கின்ற பொறுப்பை மனைவியிடம் கொடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பங்கு வைத்தார்கள். பங்கு வைக்கின்ற பொழுது நபியவர்கள் பங்கு வைத்து விட்டு முடிக்கின்ற பொழுது வந்து கேட்டார்கள், ஆயிஷா ஏதாவது பேலன்ஸ் எஞ்சி இருக்கிறதா? ஆம், ஊர் மக்கள் என்ற அமைப்பில் நமக்குரிய பங்கு, சம பங்கு இருக்குது, கூடுதலாக எடுக்கவில்லை. ஊர் மக்களுக்கு எவ்வளவோ நமக்கும் அந்த அளவு எடுத்திருக்கிறேன். அதை கூட நபியோட குடும்பத்துக்கு எடுக்கலாம், என் பொது சொத்து, எல்லோருக்கும் முடியும். ஊருக்கு ஒரு கிலோ, தனக்கும் ஒரு கிலோ. அந்த பங்கை மாத்திரம் எடுத்திருக்க, 2 கிலோ அல்ல. ஆயிஷாலையிலான பங்கு வைத்த மாச்சலுக்கு 2 கிலோ எடுக்கவில்லை, அதே பங்கு. எங்களுக்குரிய பங்கை எடுத்திருக்கிற, உரிய பங்கை. சொன்னார்கள், ஆயிஷா நீ அதையும் கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், அந்த கொடுத்ததுதான் நமக்கு பேலன்ஸ், நீ எடுத்ததல்ல நமக்கு பேலன்ஸ். நம்முடைய பேங்க் பேலன்ஸை மஸ்ஜிதினூடாக காப்பதல்ல நிர்வாகம், நம்முடைய பேங்கில் இருக்கின்ற பணத்தை மஸ்ஜிது கள்ளி கொட்டுபவர்கள் தான் நிர்வாகிகள், ஊர் மக்கள். கனிமனே இதை தொடர்ந்துகிறேன், குறை சொல்லப்படும். எப்படித்தான் செய்தாலும் குறை கண்ணுக்கன்றே பிறந்த சில பிறவிகள் இருப்பார்கள், அவர்களை சமாளிப்பதற்கு நாம் நடுங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நம்மை பற்றி அல்லாஹ்வுக்கு நமக்கு தெரியும். அவர்கள் குறை சொல்லிக் கொண்டே இருக்கட்டும், நாம் பணிகளை செய்து கொண்டே இருப்போம். இவர் தான் இஹ்லாஸ் உள்ளவர், மன தூய்மை உள்ளவர். குறை சொல்லுகின்ற பொழுது சேவையை குறைப்பதும், புகழுகின்ற பொழுது கூட்டுபவரும் நயவஞ்சகர். புகழ்ந்து பேசினால், மேடையில் புகழ்ந்து பேட்டினா பேசினால், இந்த மஸ்ஜிதை கட்டுவதற்கு இப்படி அர்ப்பணித்தவர் இவர் தான், இவருடைய குடும்பம் தான் என்று பேசினால் மேல்மாடியை கட்ட தயார். அவருடைய பேச்சே பேசப்படாவிட்டால் கொடுக்க தயார் இல்லை என்றால் ஈமானில் சுத்தம் கிடையாது. எனக்கு நேர்மை இருக்கவன் அமானித பொறுப்பிலே அது எந்த பங்களிப்பு, எந்த பங்கீடு, எந்த உரிமை மக்களுக்கு போனால் சமமாக போக வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் சொத்து இருக்கிறது, இது மஸ்ஜிதுடைய சொத்து எல்லாமே. நான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், முடிந்த கலண்டர் பக்கத்தை கிழித்து நீங்கள் உங்களுடைய ஒரு பார்சலை கட்டினாலும் மஸ்ஜிதுக்கென்று கொடுக்கப்பட்ட கலண்டரில் பேப்பரை எடுத்த கூட்டத்துக்கு ஆளாகிறீர்கள். முடிந்த கலண்டர், 2017 இரண்டாம் தேதியில் இருக்கிறோம், இரண்டு தானே, இரண்டாம் தேதி மஸ்தி முடிந்து அதே மஸ்தீதுக்கு ஏதாவது பயன் இருக்கிறதா என்பதற்கு மஸ்தியுடைய ஸ்டோருக்கு போக வேண்டும். கேலண்டர் உங்களுடைய பிள்ளையுடைய கொப்பிக்கு அட்டை போடுவதற்கு கூட நீங்க எடுக்க முடியாது. உங்க நீங்கள் ஒரு இறைச்சி வாங்கி கொண்டு வந்தீர்கள், இன்னும் ஒரு பேக் தேவைப்படுகிறது என்பதனால் நீங்கள் ₹1 கொடுத்து கடையில் வாங்கலாமே தவிர மஸ்ஜிதில் இருக்கின்ற பேக்கை எடுப்பீர்களா? அதை சுமந்து கொண்டு மறுமை நாளில் வருவீர்கள். ஒரு உதாரணம் போது எடுப்பதற்கு லட்சம் தேவையில்லை, கோடி தேவையில்லை, மஸ்ஜிதுடைய லைட்டை கழட்டி கொண்டு போக தேவையில்லை. மஸ்ஜிதிலே பழுதாகி இருக்கிறது, ரெப்பியார் இருக்கிறது என்று கழட்டி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஃபேன். அதற்கு பதிலாக புதிய ஃபேன் கூட்டப்பட்டிருக்கிறது, பழைய ஃபேன் தானே ஒதுக்கப்பட்டிருக்கிறது தானே என்று நிர்வாக உறுப்பினர்கள் தன்னுடைய வீட்டுக்கு தூக்கி கொண்டு போக முடியாது பணம் கொடுக்காம. அதை விற்பதற்கு வைக்கப்பட்டிருக்கிறதா உரிய விலையை கொடுத்திருக்கலாம். அதையும் நிர்வாக உறுப்பினர்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லம். காலத்துக்கேற்ற ஒரு புத்திமதி, நிர்வாக உறுப்பினர்கள் வாங்காமல் இருப்பது நல்லம். ஏன், ₹1000 ஃபேனை ₹500 வாங்கினான் சொல்வார்கள். உண்மையில ₹500 தான், அது செய்ய வழி இல்லை. ஃபேனுடைய விலையை விட கூட செலவழிக்க வேண்டும் என்றாலும் நீங்கள் செய்தால் சந்தேகம் வரும். இத்தக்கும் அவாதி அசுவம் ஹதீஸுடைய கருத்து, சந்தேகத்துக்கு இடமான சந்தர்ப்பங்களை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி சந்தேகம் வருகின்ற வேலைகளை செய்ய வேண்டாம் ஹதீஸ். எனவே நீங்கள் செய்தால் சந்தேகம். இனி மஸ்தியுடைய முடிந்த கலண்டர் பேப்பரை கூட எடுத்தால் சுமந்து கொண்டு மறுமையில் எழும்புவோம். ரவாஹா மஸ்ஜிதுடைய 2016 ஆண்டுடைய டிசம்பர் மாதத்துடைய பேப்பரிலே இந்த நபர் தன்னுடைய மீன் காக்கிலோவை சுற்றினார் சொல்லப்படும். நூலை எடுத்தாலும் தூக்கி கொண்டு வருவார் என்று நபி அவர்கள் சொன்னால் பேப்பர் எவ்வளவு பாரம்? அதை பழைய பேப்பர் கடைக்கு கொடுக்கலாமே, ஒரு கலண்டர் ₹20 ₹10 மஸ்ஜிதுக்கு வருமானமே. முடியாது. துரும்பை தூக்கினாலும் மஸ்ஜிதில் அழுக்கு வேறு முடியும், வெளியில் வீச வேண்டியது வேறு, அது வீசலாம். பயன்படுத்த முடியுமான பொருட்களை மஸ்ஜிதிலிருந்து யார் எடுத்தாலும், நிர்வாகிகள் மாத்திரமல்ல ஊரிலே யார் எடுத்தாலும் அவர்கள் அதை பற்றி கேட்கப்படுவார்கள். சில விடயங்கள் பொதுவாக விடப்பட்டால் வேறு விடயம். இந்த கலண்டர் எடுத்தவர்கள் பாவிப்பதில் வெளியில் வீசி விட்டார்கள், அது குப்பை தொட்டிக்கு போக போகிறதா? நீங்கள் எடுக்கலாம், அதில் ஒரு துண்டை பித்து காது சுரண்டலாம், வேறு விடயம். அது வேறு விடயம். மஸ்ஜிதுக்குள் இருக்கின்ற பொழுது எடுக்க முடியும். முடிந்த கலண்டர் தானே, ஒரு உதாரணம். என்னை சொத்துக்களில் தூக்கி கொண்டு மறுமையில் எழும்ப தேவையில்லாத ஒரு சந்தர்ப்பம் வேண்டுமா? சொத்துக்களில் கவனமாக இருப்போம். கனிமணவர்களே, இந்த தலைப்பை நான் இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக மஸ்ஜிதுடைய இப்படியான விடயங்கள் பொறுப்புகள் தவறினால் என்ன நடக்கும்? இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காயினீன் ஒரு ஆயத்து போதும். இப்படி பொறுப்புகளில் மோசடி செய்கின்றவர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய நேசம் யாருக்கு இல்லையோ சொர்க்கம் கிடைக்காது. மோசடி செய்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பில்லை, அன்பில்லாமல் எப்படி சொர்க்கம்? எனவே சொர்க்கத்துக்கு போவதற்கு தடை, அல்லாஹ்வுடைய அன்புக்கு தடை. அன்பு இல்லாமல் ஆகினால் அல்லாஹ்வின் கோபம் ஆட்டோமேட்டிக்காக வரும். எனவே பொறுப்புகளிலே மோசடி செய்தால் அல்லாஹ்வின் கோபமும் அல்லாஹ்வின் வெறுப்பும் சம்பாதிக்கும் நிலைமை ஏற்படும். இது குர்ஆன் ஆயத் ஒன்று போதும் பல ஆயத்துகள் இருக்கின்றன. நீங்கள் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மோசடி செய்ய வேண்டாம், மார்க்கத்துக்கு மோசடி செய்ய வேண்டாம், நீங்கள் மார்க்க சட்டங்களுக்கு மோசடி செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் மார்க்க சட்டங்களிலே மார்க்க விடயங்களிலே மோசடி செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய பொறுப்புகளிலும் நிச்சயம் நீங்கள் மோசடிக்காரர்கள் தான் என்றெல்லாம் சொல்கிறார். தொழுகையில் மோசடி, நோம்பில் மோசடி, குர்ஆன் ஓதுவதே கிடையாது, நோம்பிலும் ஹிஸ்பு மஜ்லிஸிலே நிர்வாகிகள் உட்கார்வது கிடையாது, அவர்கள் நோம்பிலும் குர்ஆன் தேவையில்லை, தராவீஹுக்கு உள்ள உலமாக்களை எல்லாம் உலகம் முழுக்க இருந்து வரவேற்பார்கள் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எத்தனை நிர்வாகிகள் இந்த மஸ்ஜித் நல்லவர்களா இருக்கும்? நான் கண்டதை சொல்கிறேன், சொல்லத்தான் வேண்டும். அந்த மஸ்ஜிதுக்கு நான் போனாலும் சொல்லத்தான் வேண்டும், நிர்வாகிகளை தொலைவாருங்கள் என்று. அவர் உலகம் முழுக்க உலமாக்களை கூட்டிக் கொண்டு வந்து பயான் வைப்பார்கள், அந்த கூட்டிக் கொண்டு வந்தவரே தராவி தொழாமல் பெண்ணுக்கு இருப்பார் என்றால் என்ன அர்த்தம்? ஜும்மாவுக்கு பெரிய பெரிய பிரசங்கங்களை கூட்டு வந்து ஏதுவார், இக்காம சொல்லும் வரைக்கும் வாசலிலே பேசிக் கொண்டிருப்பார், கூட்டிக் கொண்டு வந்தவர் அந்த நிர்வாக உறுப்பினர். அவர்களுக்கு மாத்திரம் மார்க்கம் பேசவில்லை, ஊர் மக்களும் பிரசங்கத்தை உட்கார்ந்து கேட்க வேண்டும். எனவே நாம் முன்மாதிரி. அதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விடயத்தில் மாறு செய்கிறீர்களா, மோசடி செய்கிறீர்களா? உங்களுடைய பொறுப்புகளிலும் நீங்கள் மோசடி செய்பவர்கள் தான் என்றெல்லாம் சொல்கிறார். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நேசிப்பது கிடையாது. இது குர்ஆன் ஆயத், இதை தொடர்ந்து நிறுத்துகிறேன். ஹதீஸ், எப்படி ஈமானும் இறை நிராகரிப்பும் ஒன்று சேராதோ, ஒன்று மூமின் நல்லா விட்டால் காஃபிர், இந்த இரண்டு தான், இரண்டும் கலந்தால் நயவஞ்சகம், இரண்டு ஒன்று தான் மூமின், கலந்தால் நயவஞ்சகம் கலப்படம். அப்படி ஒன்று சேராதது போன்று அமானிதமும் அமானித மோசடியும் ஒருவரிடம் சேர முடியாது. ஹதீஸ் அடுத்த ஹதீஸ் சொன்னார்கள், முக்கியமானதான், அமானித மோசடி செய்யப்பட்டால், வீண் விரயம் செய்யப்பட்டால், அமானிதம் முறைகேடாக பாவிக்கப்பட்டார், அமானிதம் முறைகேடாக பாவிக்கப்பட்டால் கியாமத்து நாளை எதிர்பாருங்கள். கியாமத்து நாளை எதிர்பாருங்கள் என்றால் ஒரே நாளை கியாமத்து நாளை எதிர்பார்க்க முடியுமா? இல்லை. கியாமத்து நாளைக்கு முன்னால் ஏற்படுகின்ற அழிவுகள் ஏற்படும். பூமி அதிர்ச்சி வரும், என்ன அனர்த்தம் வரும், நெருப்பு பிடிக்கும், அளவுக்கு அதிகமான மழை பொழியும், மழை தேவையான காலத்தில் மழை பொழியாது. எதுவெல்லாம் உலகத்தில் நமக்கு தேவையோ அது இல்லாமலாகும், தேவையில்லாத விடயங்கள் நடக்கும். கியாமத்து நாள் எதிர்பாருங்கள் என்ன நடத்த தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வெடிக்கும். யாரு அமானித சொத்திலே மோசடி பொறுப்பிலே மோசடி செய்வாரோ அவருடைய ஒவ்வொரு பிரச்சனையாக வெடிக்கும். குடும்ப பிரச்சனையாக வெடிக்கும், பொருளாதார பிரச்சனையாக வெடிக்கும், தொழில் பிரச்சனையாக வெடிக்கும், அல்லது ஏதாவது ஒரு எந்த பிரச்சனையாவது அவருக்கு வெடிக்கும். எனவே நிம்மதி இல்லாமலாகும், அவருடைய வாழ்க்கை ஃபித்னாவோடு போகும். ஃபித்னா கூடி கூடி கியாமத்து நாள் வரும். அவருக்கு அன்று கியாமத்து நாள் போன்றுதான் அந்த வீட்டில் இருக்கு, அவருடைய பிரச்சனை கியாமத்து நாள் வந்தது போன்று. எனவே நீங்கள் இப்படி மோசடி செய்தால் கியாமத்து நாள் எதிர்பாருங்கள். கேட்டார்கள் அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறார்கள், யார் சொல்லலா இந்த அமானித மோசடி செய்தால் கியாமத்து நாள் வரும், சரி மோசடி என்பது எப்படி நடக்கும், அதன் வடிவம் என்ன? சொன்னார்கள் பொறுப்புகள் தகுதி இல்லாதவர்களிடம் கொடுக்கப்பட்டால் கியாமத்து நாள் எதிர்பார்க்கும். பொறுப்புகள் தகுதி இல்லாதவரிடம், தான் தகுதி இல்லை, நான் பேசிய விடயங்களுக்கு நான் தகுதி இல்லை என்றால் அவர்கள் முன் வருவது பாரிய குற்றம். இருப்பவர்களிடம் இந்த குறைபாடு இருந்தால் திருத்த முயற்சிக்க வேண்டும். தகுதி இல்லாதவர்கள், நான் இந்த பொறுப்பை சுமந்திருப்பது நான் கியாமத்தினாலே அல்லாவிடம் வெகு விரைவாக நிகழ்த்தி என்று கூப்பிடுவதை கனிமனுடைய இந்த ஹதீஸை மட்டும் நிறுத்துகிறேன். பொறுப்பு என்றெடுத்தால் இது நடக்காது, பதவி என்றெடுத்தால் நடக்கும். மோசடி நடக்கும், ஏமாற்றம் நடக்கும், ஊழல் நடக்கும். அடுத்ததாக இறுதியாக நான் சில விடயங்களை நான் தெளிவாக என்னுடைய அமானிதம் அமானிதத்தை பற்றி பேசுகின்ற என்னிடமே அமானிதம் இல்லாவிட்டால் அல்லாஹ் என்னிடம் கேட்பான், நீ என் மலைப்பு பேசினாய், நீ என் நிர்வாகத்துக்கு சார்பாக பேசினாய், அந்த மஸ்ஜித்துக்கு பயனை கூப்பிட்டார், அந்த நிர்வாகத்துக்கு என் வக்காலத்து வாங்கினாய் என்று அல்லாஹ் கேட்பான் என்பதை பயந்துதான் தெளிவாக சொன்னேன். யாரும் என் மூலம் நீங்கள் மனசு நொந்திருக்க மாட்டீர்கள், நான் யாரையும் குறிப்பாக தொட்டு காட்டவில்லை என்பதை நான் சொட்டு காட்டுக் கொள்கிறேன். இப்பொழுது நான் இறுதியாக சில நிமிடங்கள், ஊருடைய முன்னேற்றம் நமது பாரிய கடமை. ஊரில் இருக்கின்ற சகல துறை சார்ந்த எந்த துறை சார்ந்த இயக்கங்களா, சங்கங்களா, டிபார்ட்மெண்ட்களா, ஆபீஸுகளா, பாடசாலைகளா, மஸ்ஜிதுடைய வழிகாட்டலில் தான் நடக்க வேண்டும். மஸ்ஜிதுடைய வழிகாட்டல் இந்த மஸ்ஜிதுகளுக்கு இப்படி இஸ்லாமிய புத்திமதிகள் தீனுடைய புத்திமதிகளுக்கு நாம் ஏற்பாடு செய்கிறோம். எத்தனை மஸ்ஜித் நிர்வாகிகள், அது இந்த தக்கியா மஸ்ஜிடும் ஒரு ஜும்மா மஸ்ஜிடும் நிர்வாகி அந்த ஊரில் இருக்கின்ற பாடசாலைகளுக்கு அல்லது பொதுவான நிறுவனங்களுக்கு இப்படி மார்க்க சொற்பொழிவுகளுடைய ஏற்பாடை யார் செய்திருக்கிறார்கள்? மாணவர்களுக்கு ஒரு புத்திமதியை மஸ்ஜிதினூடாக முழு பொறுப்பை மஸ்ஜித் பொறுப்படுத்தி இந்த பாடசாலைக்கு இன்று அசம்பிளியிலே காலை கூட்டத்திலே இந்த மஸ்ஜிதுடைய இமாம் 20 நிமிடம் புத்திமதி சொல்வார் என்று அந்த ஹதரத்தை கூட்டிக் கொண்டு போவதற்கு வாகனம், அவரை கூட்டிக் கொண்டு வருவதற்கு வாகனம், அவருக்குரிய சகல வசதிகளையும் கண்ணியங்களையும் கொடுத்து ஒரு மஸ்ஜித் நிர்வாகம் செய்கிறோம் என்று கேள்வி கேட்டால் பதில் குறைவாகத்தான் இருக்கும். இதை நாம் பாடசாலையுடைய தலையில் போடவும் முடியாது. அவர்கள் உள்வாரி விடயங்களை கவனிக்க வேண்டும். எனவே கல்வித்துறை மஸ்ஜிதுக்கு கீழே வர வேண்டும். அப்பொழுதுதான் ஆன்மீகமுள்ள அறிவாளிகள் வெளியாகுவார்கள். ஆன்மீகமுள்ள டாக்டர் வெளியாகுவார் ஆன்மீகத்தோடு, இன்ஜினியர் வெளியாகுவார் ஆன்மீகத்தோடு, ப்ரொஃபசர் வெளியாகுவார் ஆன்மீகத்தோடு, குறைந்தபட்சம் ஒரு ஆசிரியர் வெளியாகுவார் ஆன்மீகத்தோடு. தானும் தொழுது பிள்ளைகளையும் தொழுகைக்கு தயாராக்கின்ற இருந்து மாணவர்களுக்கு இமாமத் செய்கின்ற ஆசிரியர்கள் பாடசாலைகள் உருவாகுவார்கள். மஸ்ஜிதுடைய கட்டுப்பாட்டில் முழு கட்டுப்பாடும் அல்ல, மார்க்கத்துறை முழு கட்டுப்பாடு தேவையில்லை. சிலபஸ் எடுத்து மாற்ற போகிறோம், தேவையில்லை, அது முடியாது, மார்க்கமயம். எனவே எல்லா துறைகளும் மஸ்ஜிதுக்கு இயங்க வேண்டும், அதுக்கு ஊர் மக்கள் அது பாடசாலை அதிபர்கள் ஒத்துழைக்க வேண்டும். இது உண்மையிலே நபியுடைய காலத்தில் நடந்தது. பத்ர யுத்தத்திலே கைதிகள் பிடிபட்டார்கள். கைதிகள் பிடிபட்டால் கொல்ல வேண்டும், முறையால்தான். ஏன், எத்தனை பேரை கொன்றவர்கள், எத்தனை பெண்களை விதவையாக்கியவர்கள், எத்தனை பிள்ளைகளை அனாதையாக்கியவர்கள், பழி தீர்க்க முடியும், உரிமை இருக்கிறது. பெற்றலா கழுத்தை மஷூரா கேட்டார்கள். உமர் என்ன சொன்னார்கள், வெட்டி விட்டு வேலையை பாருங்கள், கழுத்தை வெட்டுங்கள் யார் சொல்லலாம், என்ன பாடுபடுத்தினும். அபுபக்கர் என்ன சொன்னார்கள், இல்லை யார் சொல்லலாம், என்னுடைய மஷூரா, எல்லோருடைய கருத்தையும் ஆதரிக்க வேண்டும். சிலருடைய அபிப்பிராயம் சற்று காரமாக இருக்கும், சிலருடைய அபிப்பிராயம் கொஞ்சம் சாதுவாக இருக்கும். இரண்டை இணைத்து முடிவை கொடுக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சாராருடைய வேண்டுகோளை மாத்திரம் நிறைவேற்றுவோம் என்றால் நிர்வாகத்தில் சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் இல்லாத நிர்வாகம் எனக்கடி மனதை அபுபக்கல் சொன்னார்கள். யார் சொல்ல? துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய துறைகளை பயன்படுத்துவோம். கைதிகள் தான், அவர்களை நாம் பயன்படுத்துவோம். எப்படி? இதுல ஒரு நான் தலைப்பு சொல்கிறேன். இவர்களிலே புத்திஜீவிகள் இருக்கிறார்கள், அறிவாளிகள் இருக்கிறார்கள். அவருடைய அறிவை வைத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிப்போம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி சேவை வழங்குவோம். இந்த ஆலோசனை எங்கு நடக்கிறது? மஸ்ஜிதில். யாருடைய தலைமையில்? நிர்வாக உறுப்பினருடைய தலைமையில், நிர்வாக தலைவருடைய தலைமையில் ஊரில் இருக்கின்ற கல்வி பேசப்படுகிறது. எத்தனை மஸ்ஜிதிலே கல்வியை பற்றி ஆராய்ந்தோம்? மார்க்க கல்வி, ஏனைய கலைகள், துறை சார்ந்த விடயங்களை. எத்தனை மஸ்ஜிதிகளில், எத்தனை மதரசாவில் ஒரு எத்தனை மஸ்ஜிதில் ஒரு மதரசா நடக்கிறது? அந்த இந்த மஸ்ஜிதிலே ஒரு மதரசாவை ஆரம்பிக்கின்ற திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். நல்லபடியா பாடசாலைக்கு போவார்கள் மாணவர்கள், அங்கு குறிப்பிட்ட நேரம் வருவார்கள், அங்கு அல்லாஹ்வோடு தீனோடு இரண்டையும் இணைப்பார்கள். தக்குவா உள்ளவர்கள் வெளியாகுவார்கள். கனிமணி, எனவே கல்வித்துறை மஸ்ஜிதுக்கு கீழே வர வேண்டும். அடுத்த துறை, நாம் எல்லோரும் ஈடுபடுகின்ற துறை, எல்லோருக்கும் தேவையான துறை, விளையாட்டுத்துறை. நபி அவர்கள் தன்னுடைய கண்காணிப்பில் ஸ்போர்ட் மீட்ஸ் நாம் நடத்துவது போன்று விளையாட்டு போட்டி நடத்தினார்கள் மஸ்ஜிதுக்கு முன்னால், மஸ்ஜிதுடைய எல்லைக்குள். என்ன ஒழுக்கமான உடுப்பு, அவரது வெளியாகாமல், ஆண் பெண்கள் கலக்காமல், பெண்கள் சம்பந்தப்படாமல் ஆண்களோடு, அதே போன்று எந்த மானக்கேடான விடயம் நடக்காமல், தொழுகை பால்படுத்தாமல், எந்த அசுத்தமான வார்த்தையிலும் பேசாமல் விளையாட்டு போட்டிகள் நடந்திருக்கிறது. நபி அவர்கள் அதை ஏற்பாட்டாளராக இருந்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு நிகழ்வு போதும், பல நிகழ்வு நடந்திருக்கிறது. ஒரு நிகழ்வு போதும், மஸ்ஜிதில் வீடு இருக்கிறது, மஸ்ஜிதோட நபியோட வீடு இப்படி இருக்கிறது. நபி அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஹபஷி சிறுவர்கள், ஹபஷாவை சேர்ந்த, எத்தியோப்பியா அந்த நாட்டைச் சேர்ந்த, பிலால் ரலியல்லாஹுடைய அந்த ஊரை சேர்ந்த சிறுவர்கள் அம்பெய்து லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் பண்ணுகிறோம், அதே போன்று ரேஸ் ஓடுகிறோம், அது மல்லியுத்தம், அதே போன்று என்ன நம்முடைய விளையாட்டு, நமது நாட்டுக்கு ஏற்ற ஒழுக்கமான விளையாட்டுகள் நாம் செய்கிறோம். அந்த காலத்து அந்த ஊரில் இருக்கின்ற விளையாட்டுகளை அந்த சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். அந்த விளையாட்டை அம்பெய்து விளையாடினார்கள், ஈட்டி ஈட்டி வீசி விளையாடினார்கள், அதே போன்று வீர வீர என்ன விளையாட்டுகளை விளையாடினார்கள். இதை நான் என்னுடைய வீட்டு வாசலில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தேன். நபி அவர்களுடைய தோளிலே, நபி என்னுடைய கணவருடைய தோளிலே என்னுடைய நாடியை வைத்து பார்த்து கொண்டிருந்தேன், பார்த்து கொண்டிருந்தேன். நபி அவர்களும் நின்று ஒரு ஒரு தாங்கி போன்று, ஒரு ஸ்டேண்ட் போன்று என்னுடைய நாடியை, என்னுடைய முகத்தை, என்னுடைய தலையை சுமந்து கொண்டு நானும் நபி அவர்களும் அந்த விளையாட்டு போட்டியை, மஸ்ஜிதுடைய எல்லையில் விளையாடிய விளையாட்டு போட்டியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு போதும் என்று சொல்லும் வரைக்கும் நபி அவர்கள் நின்று கொண்டே இருந்தார்கள். எனவே விளையாட்டு போட்டியும் மஸ்ஜித் நிர்வாகத்துடைய கட்டுப்பாட்டில் நடந்தது. விளையாட்டு போட்டி துனியா, அது ஜொலியாக விளையாட வேண்டும், அதில் எல்லா வார்த்தைகளையும் பேச வேண்டும், அதில் கட்ட கல்சனம் போட வேண்டும் என்பதல்ல. மஸ்ஜிதுடைய மாண்பை பேணி மியூசிக் இல்லாமல், பாட்டு இல்லாமல், இசை இல்லாமல், டான்ஸ் இல்லாமல் நிர்வாகம் விளையாட்டு போட்டி நடத்தலாம். கடற்கரை ஓரங்களிலே சிறுவர்களுக்கு போட்டி நிகழ்ச்சிகளை நடத்தலாம். முன்னேற்றம், சிறுவர்கள் இணைவார்கள் மஸ்ஜிதோடு. மஸ்ஜித் விளையாட்டு போட்டியில் எடுத்த கப், மஸ்ஜித் விளையாட்டு போட்டியில் எடுத்த சர்டிபிகேட், மஸ்ஜித் விளையாட்டு போட்டியில் எடுத்த பதக்கம், அந்த சிறுவன் எதிர்காலத்தில் மஸ்ஜிதுடைய தலைவராக மாறலாம். அவன் அதை விட பெரிய பணி செய்யலாம். நேரத்துக்கு நிப்பாட்ட வேண்டும், வுது செய்ய வேண்டும், தொழ வேண்டும், மீண்டும் போக வேண்டும். விளையாட்டுத்துறை மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு, வைத்தியத்துறை வைத்தியத்துறை மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு கீழே வர வேண்டும். ஹாஸ்பிட்டலை கட்டுப்பாட்டை கொண்டு வாருங்க சொல்ல வரவில்லை. வைத்திய சேவை நிர்வாகத்தால் நடக்க வேண்டும். எந்த மஸ்ஜிதிலே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கிறது? இந்த மஸ்ஜிதில் இருக்கிறதா? முதல் உதவி பெட்டி எத்தனை மஸ்ஜிதுகளில் இருக்கின்றன? பஸ்ஸில் இருக்கிறது, ட்ரெயினில் இருக்கிறது, பிளைட்டில் இருக்கிறது, அரசாங்க திணைக்களங்களில் இருக்கின்றன, தனியார் இடங்களில் இருக்கின்றன, ஆபீஸில் இருக்கின்றன. ஒரு நெருப்பு பிடித்தால் அணைக்கின்ற ஒரு சிலிண்டர். ஏ மஸ்ஜிதுக்கு நெருப்பு பிடிக்காதா? பிடிக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய வீடுதான், அதை நம்முடைய தவறால் அனர்த்தங்கள் வரலாம். அதுக்கு நெருப்பு அணைக்கின்ற ஒரு கருவி, ஃபயர் பிராக்கெட் கால் பண்ண எத்தனை மணிக்கு வருவான் சொல்ல முடியுமா? கோடீஸ்வரர்களே, லட்சாதிபதிகளே, இப்படியான பொருட்களை வாங்கி கொடுங்கள், எதுவும் நடக்கலாம். எதிரிகள் நெருப்பு வைக்கலாம். பெட்ரோல் பம்ப் வீசவில்லை நமது மஸ்ஜிதுக்குள்ளே. நமது நாட்டில் இன்றிலிருந்து ஒரு 50 தினங்களுக்குள் ஒரு மஸ்ஜிதில் 3 பெட்ரோல் பம்புகளை எதிரிகள் விஷமிகள் வீசவில்லையா? அந்த நெருப்பு பிடித்தால் எதை அணைப்பது? தண்ணீரை ஊற்றி இருப்பதா? நெருப்பை அணைப்பதற்குரிய ஒரு ஒரு இது இருக்கிறதா? நமது நாட்டில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில், ஒரு மஸ்ஜிதில் எங்கிருக்கிறது நம்முடைய மஸ்ஜித் தொழுகையும் ஐந்து பேர் தொழுகையும் ஒரு துவாவும் போய்விட்டோம் முடிந்து அடுத்து வருவது மையத்து தான் மஸ்ஜித் மன்னிக்க வேண்டும். ஒரு முதலுதவி பற்றி இருக்கிறார் மஸ்ஜித் வது செய்து விட்டு வருகிறார் ஒருவர் ஒரு வயோதிபர் ஒரு சிறுவர் அப்படியே கால் தடிக்கு விழுகிறார் தலை உடைகிறது பெண்டை போடுவதற்கு இருக்கிறதா மருந்து தவக்குள் தவக்குள் அல்லாவிடம் கேள் என்று சொல்ல முடியுமா ரத்தத்தோடு தவக்குளுக்கு அர்த்தம் தெரியுமா தவக்குள் என்ன அல்லாவுடைய முழு நம்பிக்கை காரணிகளை செய்யாமல் சாப்பிடாமல் பசி போகும் என்று சாப்பாட்டு பிள்ளைகளை முன்னால் வைத்து சாப்பிடாமல் இருப்பது தவக்குள் அல்ல சாப்பாடு கிடைத்தால் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டு விட்டு அல் அந்துலிலான துவா ஓதுவதன் தவக்குள் அந்த சாப்பாட்டின் மூலம் என்னுடைய உடம்பு வளர்ச்சி அடைவது என்னுடைய உடம்பில் ஆரோக்கியம் கிடைப்பதும் நோய் வருவதும் அல்லாவுடைய கையில் என்பது தவக்குள். சஹாபி கேட்டார் ஒட்டகத்தை நிறுத்தி கழுதையை நிறுத்தி குதிரையை நிறுத்தி விட்டு கட்டி வைத்து விட்டு தவக்குள் வைக்கவா அல்லது அவுத்து விட்டு விட்டு தவக்குள் வைக்கவா? இப்பொழுது நம்முடைய கேள்வி மோட்டார் சைக்கிளை நிறுத்தி விட்டு கீழையும் அதிலே வைத்து விட்டு ஜும்மா ஃபத்துபாவிலே உட்காரவா அல்லது கேண்டில் லொக் பண்ணி விட்டு உட்காரவா என்ற கேள்வி. பைக்கு லொக் போட்டு விட்டு மஸ்ஜிதுக்குள் வந்து உட்காரவா என்னுடைய வேலைகளை செய்வது தவக்குலா அல்லது லொக் போடாமல் வைத்து விட்டு வருவது தவக்குலா? நபியவர்கள் சொன்னார்கள் கட்டி வைத்து விட்டு தவக்குள் வை உன்னால் என்றதை செய்து விட்டு உன்னால் முடியாததை அல்லாவிடம் கொடு. வித்துக்களை நிலத்தில் தூவது நம்முடைய வேலை அதை அறுவடையாக தருவது அல்லாவுடைய வேலை தவக்குள் இதுதான். நாம் உழைக்க வைக்க முடியாது அது அல்லாவுடைய கையில் இதன் தவக்குள். மண்டை உடைந்து விட்டது முன்சபிலே உட்கார்ந்து துவா கேளுங்கள் ரத்தம் நிற்பதற்கு என்பவன் மடையன் பெண்டேஜை போடுவதற்கும் அதற்கு குறைந்தபட்சம் இஸ்லாமிய மருந்து எந்த பெரிய காயத்துக்கும் சீனி கலக்காத கலப்படம் இல்லாத தேன்பானி எடுத்து பூசுங்கள் யக்கீனோடு பூசுங்கள் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு உறுதி தேன்பானி என்று சீனிப்பாணி அல்ல தேன்பானி என்று உறுதியா எவ்வளவு பெரிய வெட்டுக்காயத்துக்கும் பூசுங்கள் ஆஸ்பத்திரியிலே கட்டுகின்ற மருந்தை இரண்டாவது நீங்கள் கட்டுங்கள் முதலுதவியாக அந்த தேன்பானியை பூசுங்கள் அது ஷிபா என்று பல பேர் தன்னுடைய காயங்களுக்கு பூசியவர்களை கண்ணால் கண்டிருக்கிறோம். அப்படி ஒரு தேன் போத்தல் இருக்கிறதா மஸ்ஜிதில் பொதுவாக ஒரு தேன் போத்தல் இருக்கிறதா நமது மஸ்ஜிதில் பொது போத்தல் எங்க இருக்கிறோம்? சட்டம் பேச தயார் பிரச்சனை வந்தால் ஜும்மாவுக்கு பின்னால் குழு குழுவாக கத்த தயார் நோட்டீஸ் அடிக்க தயார் நிர்வாகத்துக்கு எதிராக முழு மீடியாக்களிலும் அறிக்கை விட தயார் ஒரு தேன் போத்தலை வாங்கி மஸ்ஜிதுக்கு கொடுக்க தயார் இல்லை. முதலுதவி ஒரு பேரடல் கார்டு இருக்கிறது பேரடல் பற்றின தெளிவாக ஏதோ ஒரு மாத்திரை இருக்கிறது நான் பாவிப்பதா சொல்கிறேன் பேரடல் வாங்குங்கன்னு சொல்ல நான் வரமாட்டேன் என் பேரடலுக்குள்ளும் ஆபத்து இருக்கிறதுன்னு பேசப்படுகின்ற காலம் அது நம்ம அல்லாவுக்கு தெரியும். ஏதோ ஒரு சுண்ணத்தான மருந்து இருக்கிறதா ஒரு கருஞ்சீர போத்தல் இருக்கிறதா ஒரு கருஞ்சீர போத்தல் மௌத்தை தவிர அனைத்துக்கும் ஷிபா இருக்கிறதா? கண்ணியமானவர்கள் இப்படி எல்லாம் மஸ்ஜித் இருக்கின்ற பொழுது எப்படி சட்டம் பேச வேண்டும்? நிர்வாகிகளுடைய பொறுப்பு இவ்வளவு அல்ல. வாரத்துக்கு ஒரு பயானை வைப்பதும் ஒரு ஒரு ஐந்து நேர தொழுகையும் தராவி தொலைவிப்பதும் பயான் வைப்பதும் என்ன வித்திரு தொலைவிப்பதும் தஸ்மை தொலைவிப்பதும் அது தேவை இபாதத் தேவை. மஸ்ஜிதினுடைய மக்களுடைய லௌகீக தேவைகளும் பௌதீக தேவைகளும் மஸ்ஜிதினூடாக செய்யப்பட வேண்டும். குடும்ப பிரச்சனை உள்ளவர் இதை நைத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்க. நபியுடைய மஸ்ஜிதில் இருந்தது இருக்கும் எப்பொழுதும் வீச்சப்படுந்தும் எப்பொழுதும் திராட்சைப்படும். பசியோடு உள்ளவர் ஹோட்டலுக்கு போக முன்னர் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள் அந்த காலத்தில் நபியவர்களே மஸ்ஜிதுக்கு வந்தார்கள் பசியோடு. நிர்வாக தலைவர் வசூல் செய்வதற்கல்ல மஸ்ஜிதில் அல்லாஹ் ஏதோ ரிஸ்கை தருவான் என்ற நம்பிக்கை ஹோட்டலுக்கு போக முன்னர் லுஹர் நேரம் தொழுகை அசருக்கும் லுஹருக்கும் இடையிலே கனிமணலே அசருக்கும் லுஹருக்கும் இடையிலே தொழுகை முடிந்து வீட்டுக்கு போன பிறகு அசர் நேரம் ஆகவும் இல்லை. நபியவர்கள் தொழுகை நேரம் அல்லாத இடங்கள் நேரங்களில் இரவு வரைக்கும் இருப்பார்கள் அசருக்கு முன்னர் காலையில் இருப்பார்கள். இது நபியவர்கள் பகல் சாப்பாட்டுக்கு செல்கின்ற நேரம். அந்த நேரத்திலே கண்ணியமானவர்களே அந்த நேரத்திலே மஸ்ஜிதை நோக்கி வருகிறார்கள் ஒரே ஒரு காரணம் பசி. வந்து பார்க்கிறார்கள் அங்கு இரண்டு நண்பர்கள் இருக்கிறார்கள் இரண்டு நண்பர்கள் கனிமணர்களே அபுபக்கர்கள் முதலாவது அல்லது ஒழுங்குமுறை நபி முதலாவது அபுபக்கர் இரண்டாவது உமர் மூன்றாவது அல்லது அபுபக்கர் ஒன்னாவது உமர் இரண்டாவது நபி மூன்றாவது அபுபக்கர் முதலாவது வந்தார்கள் பசி யாருடைய கையேந்தவில்லை கடன் எடுக்கவில்லை அல்லாஹ் மஸ்ஜிதில் ஏதாவது எனக்கு தருவான் ரிஸ்க் அதற்கென்று மஸ்ஜிதில் இருக்கின்ற ஹதரத்துடைய பக்கத்தை தூக்கி கொண்டு போகவும் கூடாது. நிதானமாக விளங்குங்கள். பொதுவாக யாரும் சாப்பிடலாம் என்று கொண்டு வந்து வைப்பார்கள் சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். மஸ்ஜித் இருக்கின்ற மூட்டையை தூக்கி கொண்டு போகலாம் அரிசி மூட்டை அதல்ல கருத்து. இது பொதுவாக யாரும் எடுக்கலாம் என்று வைத்த பொருள். கனிமணர்கள் வந்தார்கள் மூன்று பேரும் சந்திக்கிறார்கள் என்ன விடயம் உமர்ல என கேட்டார் அபுபக்கர் இந்த நேரத்தில் மஸ்ஜிதில் என்ன விடயம் பசி அவர்கிட்ட உமர் நீங்க பசி இரண்டு பேரும் இருக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் சொல்லுதா என்ன இந்த நேரம் உங்கள் இருவருக்கும் என்ன காரணமோ அதே பசி தான் எனக்கும். மஸ்ஜித் வந்த நேரத்தில் ஒன்றும் இருக்கவில்லை, அல்ல முடிந்து முடியும் வரும் போகும். அப்பொழுது உற்ற நண்பர் அபு அய்யூப் அன்சாரிகள் எல்லாம் அவர்கள் தான் முதலாவது நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் தங்க வைத்தார்கள் வீட்டில். அந்த வீட்டில் இருந்து கொண்டுதான் பக்கத்தில் ஒரு காணியை பார்த்தார்கள், அந்த காணியை வாங்கி மஸ்ஜித் கட்டினார்கள். அந்த சஹாபி தன்னுடைய வீட்டுக்கு மூன்று பேரையும் கூட்டிக் கொண்டு போய் ஆடறுத்து சாப்பாடாகி கொடுத்து அவர்களுடனே விருந்து போட்டார்கள் என்ற நிகழ்வை படிக்கிறோம் என்றால், பசியுள்ளவரும் மஸ்ஜிதுக்கு ஓடி வருவார், அந்த வருகின்ற பசியால் பசிக்கு கொடுத்த உணவு மஸ்ஜிதில் இருக்க வேண்டும். ஏழைகளுடைய பசி மஸ்ஜிதினூடாக தீர்க்கப்பட வேண்டும். இருக்கிறதா ஏற்பாடு? ஒருவர் ஒரு ஐந்து சோத்து பார்சலை வாங்கி, ஊரை பொறுத்தவரை ஊரில் இருக்க மாட்டார்கள், மிஸ்கிங்கள் நடமாறுகின்ற ஒரு பொதுப்பள்ளியில் ஒரு ஐந்து பார்சல்களை வாங்கி அந்த மிஸ்கிங்களுக்கு பிரயாணிகளுக்கு எங்கிருந்து வந்திருப்பார்கள், பஜார் பள்ளி, சில வேளை பிரயாணத்துக்கு மாத்திரம்தான் பணம் இருக்கும், யாரையும் கேட்க மாட்டார்கள், அந்த ஊரில் யாரையும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு ஒரு சோத்து பார்சலை கொடுத்த நிகழ்வுகள் நமது நாட்டில் நமது ஊரில் இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, பசைக்கு மோடி வந்தது மஸ்ஜிதுக்கு, நோயாளி மருந்து கோடி வந்தது டாக்டர் இருமல்லா. ஆன்மீகத்திலே இஸ்லாமிய வைத்தியம், இஸ்லாமிய வைத்தியர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியிலே மயங்கி கிடந்த சஹாபி, பசியால் மயங்கி கிடந்தார்கள் மசியிலே. அவர்களுக்கு நபி அவர்கள் வீட்டிலிருந்து பால் கோப்பை அழைப்பித்து அவர்களுக்கும் தோழர்களுக்கும் மாணவர்களுக்கும் பால் கோப்பை கொடுத்தார் என்ற நிகழ்வை அவர்கள் கண்டார்கள். அந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சகோதரனை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், சகோதரனுக்கு வயிற்று வலி, ஏதாவது வைத்தியம் செய்யுங்கள். நபி அவர்கள் உடனே தேனை எடுத்து அந்த தேனை கொடுங்கள். உடனே தேனுடைய ஏற்பாடு மஸ்ஜிதில் இருந்தது. அபூ ஹுரைரா சகோதரனுக்கு வயிற்று வலிக்கு தேன் மஸ்ஜிதில் இருந்தது, கொடுத்தார் இந்த தேனை கொடுங்கள். அவர் குடித்தார், இரண்டாவது முறை கொடுங்கள், வயிற்று வலி நிற்கவில்லை. அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னதை நான் செய்தேன், தேனில் ஷிஃபா இருக்கிறது, ஆனால் உன்னுடைய சகோதரனுடைய வயிறு அதை ஒரு ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கருத்தை சொன்னார்கள். ஷிபா கொடுப்போம், நாம் தேனை கொடுக்க முடியும். அவர் வயிற்று வலி கொஞ்சம் குறைந்தது, முழுமையாக பூர்த்தியாகவில்லை, ஆனால் வைத்தியத்துக்குரிய ஏற்பாடு மஸ்ஜிதில் இருந்தது. ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகி சொல்ல முடியுமா, ஒரு நிர்வாகம் சொல்ல முடியுமா, மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே ஒரு அறை கட்டி அதிலே இலவசமாக டாக்டருடைய கணக்கை நாம் பொருட்படுத்தி, அல்லது டாக்டருக்குரிய ஒரு கமிஷன், ஒரு அவருக்குரிய கமிஷனை கொடுத்து ஒரு டாக்டரை நாம் ஒரு மக்களுக்காக ஒரு மூன்று மணித்தியாக விசிட் பண்ண வைக்கிறோம் என்று சொல்கின்ற ஒரு மஸ்ஜித், ஒரு டிஸ்பென்சரி உள்ள மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய பொறுப்பில் இருக்கிறது, நமது நாட்டில் இருக்கிறது, மிக குறைவு, மிக மிக குறைவு. மஸ்ஜிதுடைய பொறுப்பில் எத்தனை டிஸ்பென்சரிகள், எத்தனை வார்டுகள், முடியாதா? நம்முடைய பணம் இல்லையா? நம்முடைய ஆடம்பரத்துக்கு பணம் இல்லையா? நம்முடைய ஐந்து பேருக்கு ஐம்பது பேருடைய வீடை கட்ட பணம் இருக்கிறது என்றால் ஏன் முடியாது? நம்முடைய வீட்டில் இருப்பதை மூன்று பேர், மூன்று நான்கு வாகனம் இருக்கிறது என்றால் ஏன் இப்படி ஒன்றை முடியாது? முடியும். வைத்திய சேவையும் மஸ்ஜிதினூடாக நிறைவேற வேண்டும். குடும்ப பிரச்சனையும் மஸ்ஜிதிலே தீர்க்கப்பட வேண்டும். அலிலலியான சம்பவம், நபியுடைய குடும்பம் அலிலலியான, பாத்திமாவோட சிறிய ஒரு மனஸ்தாபம், நான் அண்டை சொல்லி காட்டின பிறப்பு சொல்லி விடுபட்டிருக்கலாம். கண்ணியமானவர்களே, பாத்திமாவோட சிறிய மனஸ்தாபப்பட்டு குடும்ப பிரச்சனை வரும். இன்று குடும்ப பிரச்சனை மனைவியோடு கொண்டு கொண்டு நான் முடிக்கும் நேரத்தில் நெருங்கிவிட்டேன். மனைவியோடு பிரச்சனை பட்டு எங்கு ஓடுகிறோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துக்கு ஓடுவார்கள். சில கடற்கரை கோடி பிரச்சனைக்கு ஏற்ற சிந்தனைகளை மேற்கொள்வார்கள். பிரச்சனை முத்தினா கடலில் பாய்வார்கள். தற்கொலைக்கு தான் ஓடுவோம், அல்லது கயிறை தேடுவோம், கிணற்று கை தேவைப்போம் பேனில் தொங்குவதற்கு. இது வல்ல குடும்ப பிரச்சனையா, மஸ்ஜிது கோடி வாருங்கள், நிம்மதி கிடைக்கும் என்பதை படித்துக் கொடுத்தார்கள். யாராவது அங்கு இருப்பார்கள், அவர்களிடம் நான் சொல்லி புத்திமதி கேட்கலாம். நபி இருப்பார்கள், நபியிடம் சொல்லி ஆலோசனை பெறலாம். இமாம் இருப்பார், இமாமிடம் சொல்லி ஏதாவது துஆக்கள் சொல்லி தாருங்கள், எனக்கு இப்படி பிரச்சனை, எனது எனக்கு புத்திமதி சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கை இப்படி பிரச்சனை என்று புத்திமதி கேட்பதற்கு யாராவது எந்த நேரத்திலும் மஸ்ஜிதில் ஒரு குழி ஏற்றுக்காக இருக்க வேண்டும். இமாம்கள் மோதன்கள் விடுத்து ஒரு குழி இருக்க வேண்டும். நபியுடைய காலத்தில் மஸ்ஜித் மூடப்படுகிறது, இத்தனை மணிக்கு திறக்கப்பட்டு இத்தனை மணிக்கு மூடப்படும் என்றால் அது காரியாலயம், அது கம்பெனி, அது ஆபீஸ். இத்தனை மணிக்கு திறக்கப்படும், இத்தனை மணிக்கு மூடப்படும் என்ற எந்த மசீதியில் போட் போடப்படுமோ, நீங்கள் வரலாற்று ரீதியாக எனக்கு நீங்கள் இஸ்லாமிய வரலாறு சஹாபாக்கள் நபியுடைய காலத்தில் இருந்து காட்டுங்கள், ஒரு ஹதீஸை, ஒரு வரலாறை, இத்தனை மணிக்கு திறக்கப்படும், இத்தனை மணிக்கு மூடப்படும் என்று மூடப்பட்ட வரலாறை. மூடப்படுகிறது ஏன்? யாரும் இல்லை, மசீதியுடைய உண்டியரே திருந்து விட்டு போவார்கள். மஸ்ஜிதுடைய உண்டியலுக்கு லொக் போடப்பட்டிருக்கிறது, அந்த அம்பிளிபயருக்கு லொக் போடப்பட்டிருக்கிறது, மஸ்ஜிதுடைய எல்லாவற்றுக்கும் லொக் போடப்பட்டிருக்கிறது. ஏன்? நமது ஊரைச் சேர்ந்தவர்களே மஸ்ஜித் தொலைவராவிட்டாலும் திருடுகிறார்கள், அது வேறு விடயம். ஏன் திருடுகிறார்கள்? மஸ்ஜிதிலே ஒரு குழு யாத்திக்காக இல்லை, மஸ்ஜித் மூடப்படுகின்ற இடம் அல்ல, எப்பொழுதும் திறந்து அமல் நடக்கின்ற இடம். குழு மாறி குழு மஸ்ஜிதிலே ஏத்திக்காக இருக்க வேண்டும். அதனால எந்த நேரத்திலும் மஸ்ஜிதுக்கு ஓடி வருவார்கள். அலிகளில் ஓடி வந்தார்கள் மஸ்ஜிதுக்கு. பாருக்கு போகவில்லை, கிளப்புக்கு போகவில்லை, நண்பர்களை சந்திக்கவில்லை, உம்மாவிடம் ஓடவில்லை, பாப்பாவிடம் ஓடவில்லை, ஓடி வந்தார்கள் மஸ்ஜிதுக்கு. வந்து ஓடி மஸ்ஜிதில் யாரும் இல்லை, நபியும் இல்லை, நபி வீட்டில் இங்கு இவர்கள் வருகிறார்கள், நபி அவர்கள் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போகிறார்கள், எங்கு இவர்கள் தூங்குகிறார்கள், எங்கு அலி, எங்கு மருமகன் இல்லை, இப்படி என்னோட மனசாகப்பட்டு விட்டு போய்விட்டார், எங்கு போனாரோ தெரியாது. நபி அவர்கள் நேராக சென்று, என்னுடைய மருமகன், என்னுடைய சகா, என்னுடைய என் கண் முன்னால் வளர்ந்தவர், எனக்கு தெரியும் குடும்ப பிரச்சனை என்றாலும் நான் மஸ்ஜிதுக்குத்தான் வர பழக்கி இருக்கிறேன், நபிக்கு தெரியும் நான் எல்லாரையும் எல்லா பிரச்சனைக்கும் மஸ்ஜிதுக்கு வரத்தான் பழக்கி இருக்கிறேன், நபிக்கு தெரியும். நேராக நபி அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்தார்கள். நிர்வாக தலைவரான நபி, இமாமான நபி, நபி ரசூல், மாமனார் மருமகன் மகளோடு பிரச்சனை பட்டு போகிறாரா, கோலை எடுத்து ஏசி இன்னும் தூரத்துக்கு விரட்டுவன் மாமா அல்ல, கூட்டி வந்து ஒத்துமைப்படுத்துபவன் தான் மாமா. அவரை விரட்டுபவன், அடிப்பவன், ஒதுக்குபவன் அல்ல மாமா. மருமகளோடு மருமகனை ஒத்துமைப்படுத்தி அந்த பிரச்சனை என்னவென்றே கிண்டி கிண்டி, லோயருடைய ஜட்ஜுடைய வேலை பார்க்காமல், சிஐடியுடைய வேலை பார்க்காமல், மகளையும் மருமகனையும், மகனையும் மருமகனையும் ஒற்றுமைப்படுத்தி வாழ வைப்பவர்கள் தான் மாமாக்கள் மாமிகள் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். மருமகனை வந்து மண்ணில் படுத்திருக்கின்ற மருமகனை, ஏ அலி எலும்பு எலும்பு, என்னுடைய மகளோடு சண்டை பிடித்து வருவதற்கு நீ யார், சொர்க்க பெண்களின் தலைவி என்னுடைய மகள், நான் யார், என்னுடைய குடும்பம் என்ன, என்னுடைய குடும்ப கௌரவம் என்ன என்று குடும்ப பிரச்சனை, குடும்ப கௌரவம் பார்த்தால் குடும்பத்துடைய மானம் கப்பலில் ஏறும், குடும்பமானம் கப்பலில் ஏறும், விமானத்தில் பறக்கும். எனவே கனிமனே, மாமனார் செய்கின்ற பணியும் நடக்கிறது, நிர்வாக தலைவருடைய பணி நடக்கிறது, இமாமுடைய பணி நடக்கிறது, குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்தும். அபாசுரா, மண்ணில் படுத்திருப்பவரே எலும்புங்கள், மண்ணின் தந்தையே. அலி என்று பெயர் கூட சொல்லவில்லை. ஃபாத்திமாவிடம் கேட்கின்ற பொழுது கூட, உங்களுடைய சிறிய தந்தை பெரியப்பாய் மகன், நபியுடைய பெரியப்பாவின் மகன் ஃபாத்திமாவோட போட்டு கேட்டார்கள், அப்பாவுடைய மகன் எங்கு, அப்படியே எழுப்பாட்டி முதுகில் பட்ட மண்ணை குடும்ப பிரச்சனையால் கொஞ்சம் மனவருத்தம் அடைந்து ஓடி வந்த இடம் எங்கு, மஸ்ஜித். சந்தி பொந்து கடை தெரு அல்ல, ஹோட்டல் அல்ல, நஞ்சிக்கடை அல்ல, பார்மசி அல்ல, பிரஷருடைய மருந்தை முழுமையாக குடித்து மௌத்தாகுவதற்கு ஓடி வர வேண்டிய இடம் மஸ்ஜித். உயிரும் பாதுகாக்கப்படும், மானமும் பாதுகாக்கப்படும். எனவே அப்படியே கொண்டு போய் முதுகை மண்ணை தட்டி மருமகனை கூட்டிக் கொண்டு போய் மகளோடு ஒத்துமைப்படுத்திய அப்படியான இடமும் மஸ்ஜித். குடும்ப பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் நிர்வாகத்தின் ஊடாக. நிர்வாகம் குடும்பங்களை பிரிக்க கூடாது லஞ்சம் வாங்கிவிட்டு, காதியால் லஞ்சம் வாங்கிவிட்டு குடும்பங்களை பிரித்து பொக்கட் நிறைக்க கூடாது, நரக நெருப்பது. முடிக்கின்ற தருவாய் நெருங்கிவிட்டு, முழுத்துறையும் பாவம் தவிர்ந்த சகல துறைகளும் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு கீழே எந்த ஊரில் வருமோ, அதுக்கு எந்த ஊர் மக்கள் ஒத்துழைப்பார்களோ, அதுதான் ஊர், அதுதான் முஸ்லிம் கிராமம், அதுதான் நல்ல முன்மாதிரி கிராமம். அந்த ஊரில் திறன் அல்லாவுடைய ரஹமத்திறன், அந்த ஊர் தான் ஈமானிய ஊர். என கனிமணி, பேசப்பட்ட விடயங்களில் சில விடயங்கள் விடுபட்டிருக்கலாம், சில விடயங்கள் நான் என்னுடைய கருத்துக்களை முன்வைத்தேன். மார்க்கத்துக்கு அப்பால் பேசினால் என்னை விட மூத்தவர்கள் இருக்கிறீர்கள், என்னை அழைத்தவர்கள் இருக்கிறீர்கள், குறிப்பாக நிர்வாக உறுப்பினர்கள், அதில் குறிப்பாக என்னுடைய நண்பர் சகோதரர் சதாத் அவர்கள், நஜாத் நஜாத் அவர்கள், அதே போன்று இந்த நிர்வாக உறுப்பினர்கள் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஊர் மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்படியான பேச்சு என்னுடைய கருத்துக்கள், குர்ஆன் ஹதீஸுடைய நபியுடைய வரலாறு ரீதியாக நான் பேசினேன். என்னால் சில வார்த்தைகள் மனிதனின் ரீதியில் தவறாக வெளிப்பட்டிருக்கலாம். அப்படி வெளிப்பட்டிருந்தால் எனக்கு விளங்காவிட்டாலும் உங்களுக்கு விளங்கி இருக்கும், நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பேசப்பட்ட விடயங்களிலே ஒத்துழைப்போம், நிர்வாகத்துக்கு பின்னால் இருந்து ஒத்துழைப்பு வழங்குவோம். பணத்தால் உதவி முடியுமா, பணத்தால் உதவிட்டு போவோம். கருத்தால் உதவ முடியுமா, கருத்தால் உதவுவோம். உடம்பால் என்ன, எனக்கு ஒரு ரூபாயும் தர வசதி இல்லை, நான் ஒரு விவசாயி, நான் ஒரு மீன் தொழில்காரன், நான் ஒரு நாட்டாமை, எனக்கு மஸ்ஜிதில் ஒரு உடைந்த இடத்தை கட்டித்தர முடியும் என்று ஃப்ரீயாக கட்டித்தருகின்ற பாஸ்மார் ஓடி வாருங்கள். மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீட்டை ஃப்ரீயாக கட்டித் தருகிறேன். ஒரு இன்ஜினியருக்கு சொல்ல முடியுமா, நான் மெப்கேறினேன் ஒரு மஸ்ஜிதுக்கு ஃப்ரீயாக என்று சொல்ல முடியுமா? டபுள் எடுத்திருப்பாரு, ஃப்ரீயாக கொடுத்திருக்க மாட்டேன், டபுள் எடுத்திருப்பேன். என் மஸ்ஜித் நிர்வாகத்தில் நல்ல சல்லி இருக்கிறது, டபுள் சம்பளம். உதாரணம் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். பக்கத்தில் ஒரு வீட்டை வாங்க வேண்டும், ஒரு காணியை வாங்க வேண்டும், சில இடங்கள் நடக்கிறது, நடந்ததை தான் சொல்கிறேன். இந்த ஊரில் எப்படி தெரியாது, அந்த காணியுடைய விலை 50 லட்சம் உதாரணம், அது 45 லட்சத்துக்கு வந்தால் கொடுக்க தயார். யார் காணி சொந்தக்காரர், அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அபூபக்கர் முஹம்மத் அலி ஹாஜியார். என்ன அந்த தமிழ் பேர்களை சொல்வது பொருத்தமல்ல, முஸ்லிம் சகோதரருடைய காணி கேட்கிறார்கள் மஸ்ஜிதுக்கு, கேட்கிறார்கள் மையவாடிக்கு, உங்களுடைய ஜனாதாவும் அடைக்கப்பட போகிறது அங்கே இன்ஷா அல்லாஹ். ஊர்ல இருந்தா எல்லோருக்கும் 50 லட்சம் 45 லட்சம் வந்தால் கொடுக்க ரெடி என்ற மனசில் இருந்தவர், மஸ்ஜித் வாங்க கேட்டால் 80 லட்சம் சொல்பவர்கள் இல்லாமல் இல்லை. ஏ மஸ்ஜித் பலம் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் நமது சமூகத்தில் இருக்கும் காலம் எல்லாம் நமது சமூகம் எப்படி உருப்படும் கண்ணியமானவர்களே? மஸ்ஜிதுக்கு டபுள் எடுக்கின்றவர்கள், ஒரு இன்ஜினியர் சொல்ல முடியுமா, ஒரு பாஸ் சொல்ல முடியுமா, நான் இந்த முன் சுவரை நான் தான் கட்டி கொடுத்தேன் அல்லாவுக்காக என்று அல்லாவிடம் சொல்ல முடியுமா? நான் ஒரு என்னுடைய துறையை மஸ்ஜித், நான் ஒரு விவசாயி, நான் ஒரு அந்த ஒரு பூந்தோட்டத்திலே ஒரு அந்த பூந்தோட்டங்களை பற்றி நன்றாக படித்தவன், அழகான ஒரு புட்களை வளர்ப்பதற்கு அந்த புட்களை கொண்டு வந்து அந்த மஸ்ஜிதுடைய அந்த அந்த பூங்காவை நான் செய்து கொடுத்தேன், சில மஸ்ஜிதுகள் அதை ஃப்ரீயாக செய்து கொடுத்தேன் என்று அந்த மஸ்ஜிதுக்கு சாமான் கொடுக்கின்ற ஒரு ஹார்ட்வேயா ஓனருக்கு சொல்ல முடியுமா, எல்லோருக்கும் நான் 20% டிஸ்கவுண்ட் கொடுப்பேன், நான் மஸ்ஜிதுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தேன் என்று ஒரு ஹார்ட்வேயா ஓனருக்கு சொல்ல முடியுமா? ஒரு பெயின் கடைக்காரருக்கு சொல்ல முடியுமா மஸ்ஜிதுக்கு 50% கொடுத்தேன் என்று? வேண்டுமென்றால் அந்த 10% குறைத்து கொடுத்திருப்பாரே தவிர, குறைத்தா மஸ்ஜித் பணம் இருக்கிறது, யாருடைய பணம் எனக்கு அடிப்படை? மஸ்ஜிதுக்கு என்ன செய்வோம்? செய்வோம். பேசப்பட்ட விடங்கள் நான் எது எல்லாம் பொருத்தம், எனக்கு பொருத்தம், நான் எடுத்து நடப்பேன். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை அல்லாஹ் வெளியாக்கினானோ, என்னுடைய உள்ளத்திலிருந்து உதிக்கச் செய்து அல்லாஹ் வெளியாக்கினானோ, எண்ணத்திலே போட்டு வெளியாக்கினானோ, அதிலே குறைகளை தவிர்த்து நிறைகளை எடுத்து இந்த ஊரை, இந்த மஸ்ஜிது ரவா, நான் மனம் திறந்து சொல்கிறேன், இந்த மஸ்ஜிது ரவாஹாவுடைய பெயரை முழு உலக மக்களும் அறிந்துவிட்டார்கள், அவருடைய படத்தோடு அறிந்துவிட்டார்கள். இதை நான் யாரையும் புகழ்வதற்கு சொல்லவில்லை, யாரையும் நான் புகழவில்லை, நான் உண்மையை சொல்கிறேன். இந்த மஸ்ஜிதுடைய தொடர்பினால்தான் இந்த மஸ்ஜிதுடைய நிகழ்ச்சிகள், இந்த மஸ்ஜிது இந்த ஊருடைய நிகழ்ச்சிகள், இந்த ஊருடைய செய்திகளின் ஊடாகத்தான் எனக்கும் என்னுடைய நண்பர் நஜாத் அவர்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டது. எங்களுடைய இருவருடைய தொடர்புக்கு இந்த மஸ்ஜித் தான் காரணம். நான் கொழும்பில் இருப்பவர், இவர் இங்கு இருப்பவர். நான் அவரை புகழவில்லை, அவர் புகழ் விரும்பியும் அல்ல, நான் அவரை சொல்லி காட்டவில்லை. நான் சொல்கிறேன், உங்களுடைய மஸ்ஜித் உலகம் முழுக்க பறக்கிறது பேர். இந்த மஸ்ஜித் முழு உலகத்துக்கும் சேவை செய்ய வேண்டும். இந்த மஸ்ஜித் முழு உலக மக்களுடைய முன்மாதிரியாக திகழ முடியும். முடியும். நபியுடைய மஸ்ஜித் எல்லாமே தெரியும், சுஜூது செய்தால் மண்ணொட்டும் என்று மஸ்ஜித் நபி எப்படி இருக்கிறது? முடியும். எனவே இதை நீங்கள் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் முதலாவது உங்களுடைய கையில், எல்லோரும் ஒத்துழையுங்கள், துறை சார்ந்தவர்களை இணையுங்கள். நமக்கு லோயரும் தேவை சட்ட பிரச்சனைக்கு, டாக்டரும் தேவை வைத்தியத்துக்கு, சேரும் தேவை கல்விக்கு, நமக்கு இன்ஜினியரும் தேவை பில்டிங் மெப்புக்கும், நமக்கு ஒரு ஒரு அக்ரிகல்ச்சரும் தேவை நமது விவசாய விஷயங்களுக்கு, நமது விளைச்சல்களுக்கு. எனக்கு எல்லோரும் இணைப்போம், எல்லோரும் இணைவோம். கட்சி ரீதியாக பிரிய மாட்டோம், பணம் ஏழை பிரிய மாட்டோம், குடும்ப ரீதியாக பிரிய மாட்டோம். எமது குடும்பங்களுக்கு இடையிலே பிரச்சனை இருந்தாலும் மஸ்ஜிதிலே நான் ஒற்றுமை என்று மஸ்ஜிதை முன்னேற்றுவதற்கெல்லாம் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத். அல்லாஹும்ம க்ஃபிர் லனா துனூபனா வ கதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத வ கினா அதாபன்னார். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத்த அயுன் வ ஜஅல்னா லில் முத்தகீனா இமாமா. அல்லாஹும்ம ஹதினா வ ஹதி பினா வ ஹதி அன்னாஸ வல் ஜான்னா ஜமீஆ. அல்லாஹும்ம ஜஅல்னா சபபன் லிமன் இஹ்ததா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க கைர குல்லஹு ஆஜிலஹு வ ஆஜிலஹு மா அலிம்னா மின்ஹு வ மா லம் நஅலம். ونعوذ بك من شر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم. أنت المستعان وعليك البلاغ. لا حول لنا ولا قوة إلا بك. ونسألك خير ما سألك من عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم. ونعوذ بك من شر ما استعاذك من عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم. يا الله يوديه باو غلا منشر يا الله. يوديه بيتر وديه باو غلا منشر يا الله. يوديه اكتر وديه باو غلا منشر يا الله. يا الله يوديه قبران وديه باو غلا منشر يا الله. يا الله يوديه مسجد قبول شيء يا الله. இந்த சபையை கபூல் செய்ய அல்லாஹ். என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டதோ, என்ன விஷயங்கள் நாங்கள் கேட்டோமோ, அதை அமல் செய்வதற்கு பக்குவத்தையும் தைரியத்தையும் தாராள மனசையும் தருவாயாக யா அல்லாஹ். இந்த ஊரை நீ கபூல் செய்ய அல்லாஹ். இந்த ஊருடைய சகலரை நீ தீனுக்கு அவனை கபூல் செய்ய அல்லாஹ். இந்த இந்த மஸ்ஜிதுடைய பெயர் எப்படி உலகம் முழுக்க சென்றிருக்கிறதோ, இந்த மஸ்ஜிதுடைய சேவைகளை உங்கள் உலகத்துக்கு அனுப்பி வைப்பாயா அல்லாஹ். ஒரு காலத்தில் சந்திர மண்டலத்தில் மக்கள் கூடியிருந்தாலும், அந்த சந்திர மண்டலத்திலும் இந்த மஸ்ஜிதினூடாக சேவைகளில் பங்கெடுத்தவர்களை நீ அனுப்பி வைப்பாயாக யா அல்லாஹ். இந்த முழு உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான மஸ்ஜித் ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். உன்னுடைய குதிரத்தான ஒரு கடலுக்கு முன்னால் அமைந்திருக்கிறது யா அல்லாஹ். உன்னுடைய கடற்கரைக்கு முன்னால் அமைந்திருக்கிறது யா அல்லாஹ். எப்படி கடல் முழு உலக மக்களையும் சுற்றி வருகிறதோ, எப்படி கடல் முழு உலக மக்களுக்கும் பிரயோசனம் கொடுக்கிறதோ, எப்படி கடல் முழு உலக மக்களுக்கும் பொருளாதாரங்களை கொடுக்கிறதோ, உணவு கொடுக்கிறதோ, உன்னுடைய நாட்டப்படி கொடுக்கிறதோ, அதே போன்று இந்த மஸ்ஜித் ரவா அவருடைய சேவைகளை முழு உலக மக்களுக்கும் செய்து கொடுப்பாயாக. இந்த மஸ்ஜிதை ஆரம்பத்திலிருந்து இந்த மஸ்ஜிதுக்கு காணி கொடுத்தவர்களை நீ கபூல் செய்யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் கபிராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களுக்கு நடக்கின்ற அனைத்து அமர்களிலும் பங்கு கொடையா அல்லாஹ். யார் என்ன கட்டுவதற்கு பங்களிப்பு செய்தார்களோ, உடலால், பொருளால், சிந்தனையால், கருத்துக்களால், நேரத்தால் பங்களிப்பு செய்தார்களோ யாழ்லா, ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் நீ சுபீட்சமான வாழ்க்கை வாழவே யாழ்லா, அவருடைய பிரச்சனைகளை இல்லாமலாக்கியா அல்லா, உன்னுடைய மாளிகையை கட்டி அளிப்பதற்கு பாடுபட்டவர்களை நீ பொறுப்படையா அல்லா, அவருடைய வாழ்க்கை நிம்மதியை கொடியா அல்லா, பரக்கத்துகளை கொடியா அல்லா, கடன் சுமைகளை இல்லாமலாக்கியா அல்லா, இந்த நிர்வாகத்தை நீ கபூல் செய்யா அல்லா, இந்த நிர்வாகத்தை நீ வழிகாட்டியா அல்லா, நீ தக்குவாவை கொடியா அல்லா, நீ ஈமானை கொடியா அல்லா, எங்களால் பேச முடியும் யாழ்லா, புத்திமதி சொல்ல முடியும் யாழ்லா, அமல் செய்வதற்கு தௌஃபிக் செய்பவன் நீ யாழ்லா. இந்த நிர்வாகத்துக்கு முன்னால் இருந்த இந்த மஸ்ஜித் உருவாகியதிலிருந்து இதுவரைக்கு நிர்வாக பொறுப்பில் பங்கெடுத்தவர்கள், நிர்வாக உறுப்பினர்களாக இருந்தவர்கள், இந்த மஸ்ஜிதுக்கு கட்டிடங்களுக்கு பொருளாக எந்த அமைப்பிலும் உதவி செய்தவர்கள் அவரைவர்களை நீ கபூல் செய்யாழ்லா. அதில் உள்ள கபிராளிகளுடைய கபரை சொர்க்க பூங்காவாக்கியாழ்லா, அவருடைய ஹயாத்தோடு இருப்பவருடைய நோய் நொம்பலங்களை சுகப்படுத்தியாழ்லா, அவருடைய சேவைகளை இன்னும் தொடரவையாழ்லா, அவர்கள் நிர்வாகத்தில் இல்லாவிட்டாலும் அவருடைய சேவைகளை நீ இணைத்து வையாள்லா, அவருடைய மனதுகளை நீ கண் குளிரவையாள்லா, அவருடைய மனதுகளுக்கு ஆறுதலை கொடையாள்லா, அவருடைய சேவையுடைய வெளிப்பாடு தான் யாழ்லா, எம்மையும் இந்த மஸ்ஜிதுடைய பங்குதாரிகள் ஆக்கியாள்லா. எந்த பொறுப்பில் இல்லாவிட்டாலும், நிர்வாகத்தில் இல்லாவிட்டாலும், இந்த மஸ்ஜிதிலே என்னுடைய பங்கு இருக்கிறது என்று உன்னிடம் சொல்லி காட்டக்கூடிய இஹ்லாஸ் உள்ள பங்குதாரியாக எங்களையும் ஆக்கியாள்லா. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் ரூஹு பிரிவதற்கு நீ கிருபை செய்வாயாக. ஆஃபர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. وصلى الله على النبي امي وعلى اله واصحابه وذريته اجمعين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده, سبحانك اللهم وبحمدك, نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك.
السلام عليكم ورحمه الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.